கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு தொகுப்பி உண்டாகட்டும். நாம் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறோம். தேவன் நம் மத்தியில் இருக்கிறாரு. ஆவியான தேவனுக்கு உருவம் இல்லை, நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே தேவ சமூகத்திலே உட்கார்ந்திருக்கிறோம், தேவன வசனங்களை கேட்க போகிறோம் என்கின்ற ஒரு பயபக்தி நம் எல்லாருக்குள்ள இருக்கிறது மிகவும் அவசியமா. தேவன் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். செய்திக்கு போறதுக்கு முதல்ல ஒரு வசனம் நாம் வாசிக்கின்றோம். யோவான் 8:47 வசனத்தை நாம் வாசிக்கின்றோம்.
தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள் என்றார். தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள் என்றார்.
சோ இயேசு சொந்த வார்த்தை, தேவனாலே உண்டானவர் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறார். நீங்கள் தேவனாலே உண்டாயிராதபடியால் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்காமல் இருக்கிறீர்கள். சோ இங்க தேவன் தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய பிள்ளைகள் இல்லாதவைகளையும் வேறு பிரிக்கத்தக்கதாக அல்லது பிரித்து காட்டத்தக்கதாக அந்த வசனத்திலே நமக்கு கோடிட்டு காட்டுறது நம்ம பார்க்கக்கூடியதா இருக்கு. தட்ஸ் மீன் அது என்னவென்றால், தேவனால் பிறந்தவர்கள் அதாவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்க ஒரு மிகப்பெரிய அடையாளம் என்னவென்றால், அவர்கள் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுப்பார்கள். தேவனுடைய பிள்ளைகள் இல்லாதவர்கள் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். ஆகவே இவர்களெல்லாம் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறார்களோ அவர்களெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்காதவர்களோ தேவனுடைய பிள்ளைகள் இல்லாமல் இருக்கிறபடியால் அவர்கள் தேவனுடைய வசனத்தை தேவனுடைய வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படாகட்டும். இந்த விதைக்கிற ஓவியம் குறித்து நாம பார்க்கிறோமே. யோவான் சுவிசேஷம் தவிர மற்ற 3 நற்செய்தி நூல்களையும் விதைக்கிற ஓவியம் குறித்து நாம வாசிக்கிறோம். அந்த உவமை குறித்து வாசித்தபோது ஒரு காரியத்தை நான் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு யோசித்து பார்த்தேன். அந்த உபமையை குறித்து ஆண்டவர் இயேசு சொல்லும் பொழுது, அந்த உபமையை சொல்லி முடிக்கும் பொழுது இயேசு சொல்றாரு, கேட்க காதுள்ளவன் கேட்கப்பட வேண்டார். இந்த உபமைக்கு விளக்கத்தை கொடுத்து முடிக்கும் பொழுது அடுத்த வசனத்தை சொல்றாரு, நீங்க கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். என்ன கவனியுங்க? நான் சொல்றது உபமையை சொல்லி முடிக்கும் பொழுது காதுள்ளவன் கேட்கப்படவேன்னு சொல்றாரு. உபமைக்குரிய விளக்கத்தை சொல்லி முடிக்கும் பொழுது நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனமாக இருங்கள் என்று சொல்றார். அப்படியே வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 சபைகளுக்கும் இயேசு கடிதம் எழுதி முடிக்கும் பொழுது ஆவியானவர் சபைக்கு சொல்றதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றும் அந்த வார்த்தைகள் 7 சபைக்கும் எழுதப்பட்டிருக்கு பார்க்கிறோம். எனக்கு அருமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை குறித்து கவனமாக இருக்கிறார். தேவனுடைய வசனத்தை குறித்து கண்டிப்பாக இருக்கிறார் என்று கண்டிப்பாக சத்தியத்தோடு நான் கூட சொல்றேன். ஆகவே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் தேவனுடைய வசனத்துக்கு நாம் செவி கொடுப்போம், ஆண்டவருடைய வசனத்துக்கு நாம் பிட்டு கொடுப்போம். அல்லாமலும் எபிரேயர் 2:1 வசனத்தை நீங்கள் பார்ப்பீங்களா இருந்தால் அங்கே சொல்லப்படுறது, அல்லாமலும் நீங்கள் கேட்கிறவைகளை விட்டு விலகாதபடி மிகுந்த ஜாக்கிரதையாக அவைகளை கவனிக்க. யூ ஹாவ் டு பே த டோட்டல் அட்டென்ஷன் டு த வேர்ட் ஆஃப் காட். நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனிங்கள் சொல்லி ஆண்டவர் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார். கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு மிகுந்த ஜாக்கிரதையாக அவைகளை குறித்து கவனிக்க வேண்டும் என்று சொல்லி இப்போ 2:1 வசனத்தை நமக்கு சொல்றதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த முகவரிகளோடு இந்த இன்றைய செய்திக்குள்ளே போகலாம் சொல்லி வரும் பெரு. ஏனால் உங்களுடைய சிந்தனைகளை கொஞ்சம் கிளறிவிட்டா தேவனுடைய வசனம் நமக்குள்ள போறதுக்கு உதவியாக இருக்குமே என்கின்ற அந்த நோக்கத்தோடு இப்படியான ஒரு சில வசனங்கள் கடந்த நாட்களில் நான் யோசித்த வார்த்தைகளை குறித்து முன்முறையாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே இந்த வேலையில் நாம் கர்த்தருடைய செய்திக்குள்ளே நாம் கடந்து சொல்ல போகிறோம். என்னோட கூட தெரிவித்துக் கொள்ளுங்கள், எபேசியர்களது நிருபம் 6:16 11 வசனத்தில் இருந்து 16 வசனம் வரை
நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும் படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள்.
சரி, இதை 16 வசனத்து கொஞ்சம் கவனிங்க. அங்கு சொல்லப்படுவது பொல்லாங்கன் எய்யும் அக்கடி ஆஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போட தகுதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்ற கேடகத்தை பிடித்தவர்களாய் நில்லுங்க. திரும்ப அதை பாருங்க, பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்கள் எல்லாம் ஆவித்து போடத்தக்கதா. அப்ப இங்க தேவன் நமக்கு ஒரு வெளிச்சத்தை தருகிறார். என்னவென்றால், பொல்லாங்கன் ஆகிய பிசாசு எய்கிற அக்னி ஆஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாய், அல்லது அதை படிவாக்க விளங்கிக் கொள்ள, பிசாசு எய்கிற அக்னி ஆஸ்திரங்கள் எல்லாம் செயலிழக்கத்தக்கதாய் விசுவாசவின் கேடகத்தை பிடித்தவர்களாய் நெல்லுங்க என்று இந்த வேதப்பதி நமக்கு சொல்றது. சோ இன்றைய நாளிலே 6 வித அக்னி அம்புகள் என்ற தலைப்புல கத்தோட வசனத்தை குறித்து தன் கூட பேசலாம் சொல்லி ஆண்டவருக்குள்ள விரும்புகிறேன். There are 6 kinds of flaming arrows. 6 விதமான அக்னி அம்புகள். இந்த வாசித்த வசனத்துல அக்னி ஆஸ்திரங்கள் என்று சொல்லப்படுறது. சில பேருக்கு அந்த தமிழ் நட புரியாது. அதுல ஒரிஜினல் விளக்க வேண்டும் என்றால் அக்னி அம்புகள், ஆங்கிலத்தில் பிளேமிங் அரோஸ் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டு. சோ பொல்லாங்கன் என்கின்ற பிசாசு தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அக்னி அம்புகளை எய்து கொண்டு இருக்கிறார் என்கின்ற வெளிச்சத்தை, வேத வெளிச்சத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். அப்ப பொல்லாங்கன் ஆகிற பிசாசு, நம்முடைய எதிரியாக பிசாசு, நமக்கு விரோதமாக அக்னி அம்புகளை எய்து கொண்டே இருக்கிறார். என்ன கொஞ்சம் தயவு செய்து கவனிங்க, என்ன கொஞ்சம் கவனிங்க. நாம அறிந்தோ அறியாமலோ, தெரிஞ்சோ தெரியாமலோ, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஒரு யுத்த களத்துலதான் நிக்கிறது என்பதை தயவு செய்து மறந்துடாது. இங்க குறித்து, இதை குறித்து சொல்லப்படும் பொழுது தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களையும் தரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்படும். இந்த சர்வாயுத வர்க்கங்களை பார்த்தாதான் இந்த நான் சொல்ல போற காரியத்தை குறித்து, 6 விதமான காரியங்களை குறித்து நீங்க அறிந்து கொள்வீங்க. நான் சொல்ல போற இந்த 6 காரியங்களும் அல்லது இந்த 6 விதமான அக்னி அம்புகளும் அன்றாட வாழ்விலே நாம பேஸ் பண்ற காரியங்கள், இவைகளை குறித்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு சரியான அறிவு தெளிவு இல்லாதபடியால், பிசாசு எய்கிற அக்னி அம்புகள் தேவ பிள்ளைகளுக்கு தைத்து விட்டபடியால் சில தேவனுடைய பிள்ளைகள் செயலிழந்து போகிறார்கள். ஆதியிலே வைத்திருந்த அன்பு தொய்ந்து போகிறது, ஆதியில் இருந்த விசுவாசம் குறைந்து போகிறது, ஆதியில இருந்த ஜெப வாஞ்சை குறைந்து போகிறது, ஆதியில தேவனை தேட வேண்டும் என்ற உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போய்விட்டது. இப்படியான குறைவுகள், இப்படிப்பட்ட ஒரு நோய் போன்ற சில காரியங்கள் நமக்குள்ள இருக்கிறது. நமக்குள்ள இருக்கிறது தெரியாமலேயே பிசாசு நம்மளை வச்சுட்டே இருப்பான். ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனால் பிறந்த எவனும் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறார். ஆகவே உங்களுடைய இருதயத்தை கொஞ்சம் திறந்து வையுங்க, தேவனுடைய வசனத்தை வெளிச்சத்துல பாருங்க, அல்லது தேவனுடைய வசனம் என்கிற கண்ணாடியில நம்முடைய உள்ளான மனுஷனை கொஞ்சம் பார்த்து தேவனுடைய வசனத்துக்கு நம்மை நாம் விட்டுக் கொடுப்பமாக இருந்தால் நிச்சயமாக தேவன் நம்மை திரும்பவும் நம்ம உயிர்ப்பித்து தன்னோடு நெருங்கி வாழ நமக்கு கிருபை செய்வார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, 6 விதமான அக்னி அம்புகளை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுவதற்கு முன்பு இந்த சர்வாயுத வர்க்கங்களை குறித்து நான் உங்களுக்கு சொன்னாத்தான் அதை படிய விளையாக கொடுவீங்க. நல்லா பாத்தீங்கன்னு சொன்னா இங்க அந்த சர்வாயுத வர்க்கங்கள் எங்க ஆரம்பிக்குதுன்னு சொன்னா நீங்க பாருங்க, சர்வாயுத வர்க்கங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் சொல்லி 13 வசனத்துக்கு பதி சொல்லுது. சோ அதுக்கு முதல் நீங்க பாத்தீங்களா இருந்தா 11 வசனத்துல தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள் சொல்லப்படுறது. 13 வசனத்தின் கீழ்ப்பதி சொல்றது, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் சொல்லி வேத சொல்றது. கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படாது. அதே வேத வசனத்தின் 12 வசனம் சொல்லுது, மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்ற வசனத்தை கொஞ்சம் கேளுங்க, எனக்கு சேவித்தால் போதிக்கிற நல்லா கேளுங்க. மாமிசத்தோடும் ரத்தத்தோடு நமக்கு போராட்டம் இல்லைன்னா அதன் அர்த்தம் என்ன? சோ நமக்கு பக்கத்தில் இருக்கிற அல்லது ரட்சிக்கப்பட்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளோடையோ அல்லது ரட்சிக்கப்படாதவர்களோடையோ நமக்கு போராட்டம் இல்லை என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லும். ஆகவே எவரும் நமக்கு எதிரியாக இருக்கக்கூடாது. கடவுளுடைய நாமத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், உபத்திரவங்கள் ஐ மீன் பிரச்சனை பாடுகள் அது ஒரு பக்கத்தில் வைங்க. நான் சொல்ல வர காரியம், சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், ரட்சிக்கப்பட்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிரி என்று எந்த நபரும் இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையை பாதிச்சிருக்கலாம், நமக்கு அநீதி செய்திருக்கலாம், நம்மை துன்பப்படுத்தி இருக்கலாம், நம்மை உபதிரவப்படுத்திருக்கலாம், நம்ம அவமானப்படுத்திருக்கலாம், நிந்தனைப்படுத்திருக்கலாம். ஆனா இத்தனைக்கும் சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நிமிந்து பார்க்கிற ஒரு விசுவாசி, அல்லது சிலுவையிலே அறையப்பட்ட தேவகுமாரன் இயேசுவை உண்மையாக விசுவாசித்து அவரோடு நடக்க விரும்புகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அவர் வாழ்ந்தது போல அவருடைய சாயலை தானும் தரித்துக் கொள்வதற்கு அவரை பின்பற்றுவானே ஒழிய தன் சொந்த புத்தியிலே நடந்து தன் மாமிசத்துக்கும் தன்னுடைய உணர்வுகளுக்கும் இடம் கொடுத்து பலவருக்கு பகைத்து வருத்து எதிரிகளாக்கி அப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டு எப்படி தேவனை நிறைங்கிறது, எப்படி தேவனை ஆராதிக்கிறது, எப்படி ஆண்டவரிடத்தில் மன்றாடி, இதெல்லாம் நினைக்கும் பொழுது எனக்கு புரியாத புதிராக இருக்கிறது. எனக்கு சேர்த்து தான் நான் பிரசங்கம் பண்ணேன். தேவன் நாம் எல்லாரையும் அறிந்திருக்க கட்டுரை நாமத்தை எனக்கு அதிகமான தேவையான பிள்ளைகளே, நமக்கு எதிரி என்று எவரும் இருக்கக்கூடாது என்று வேத வசனத்தின்படி சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்றேன். இட் இஸ் அப் டு யூ. ஆனால் நாம் எல்லாருக்கும் இருக்க வேண்டிய ஒரே ஒரு எதிரி, பொது எதிரி, பிசாசு ஒருது தான். ஆகவே நம்முடைய போராட்டம், நம்முடைய யுத்தம் பிசாசுக்கு விரோதமானதை ஒழிய எந்த மனுஷங்களுக்கும் விரோதமானது அல்ல என்பதை முதலாவது நம்முடைய மனதில் வச்சிருக்கோம். நம்முடைய ஒவ்வொருவரும் தன்னுடைய வளர்ச்சிக்கு ஏற்றபடி பிஹேவ் பண்ணிக் கொள்கிறார்கள், ஒவ்வொருவரும் தங்களுடைய வளர்ச்சிக்கு ஏற்றபடி வாழ்ந்து கொள்கிறார்கள், நடந்து கொள்கிறார்கள். பட் எல்லாமே தேவனுக்கு வெளிச்சம் படியுமா இருக்கு. கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். ஆகவே நாம் ஒருவருக்கும் எவரும் எதிரியாக இல்லாமல் பிசாசு மாத்திரம் நமக்கு எதிரியாக இருக்கிறான். நாம் ஒரு யுத்த களத்தில் நிற்கிறோம், பிசாசு நமக்கு விரோதமாக போராடி கொண்டிருக்கிறான், பிசாசு நமக்கு விரோதமாக அக்னி அம்புகளை எய்ந்து கொண்டிருக்கிறார். இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதும் பொழுது அவர் சொல்கிறார், யாரை விழுங்கலாம் சொல்லி சுத்தி திரிகிறான், யாரை விழுங்கலாம் சொல்லி சுத்தி திரிகிறான், பொல்லாத விசுவாசம் சொல்லப்படும். ஆகவே ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை விழுங்குவதற்கு கெச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம் சுத்தி திரிகிறான் சொல்லி அங்கும் பேதுரு எழுதுறது நம்ம பார்க்க கூடியதா இருக்கு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது நாம் அந்த சர்வாயுத வர்க்கங்களை குறித்து நாம் பார்க்க போறோம். இந்த சர்வாயுத வர்க்கங்களை குறித்து போட்டு பார்த்தேன், அவைகள் சரியாக ஆறு இருக்குது. இப்ப நான் போட்ட இந்த அக்னி அம்புகளை பார்த்தேன், ரெண்டும் சரியாக இருக்கிறது பார்த்து ஆச்சரியப்பட்டேன். கர்த்தர் எனக்கு போதிக்கிற தேவ ஆவியானவருக்கு நான் நன்றி சொல்றேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு பயமுட்டார். எனக்கு அதிகமான தேவனுடைய பிள்ளைகளே, சர்வாயுத வர்க்கங்கள் ஆறு விதமான சர்வாயுத வர்க்கங்களை குறித்து வேதம் சொல்றது. ஆறு விதமான அக்னி அம்புகளை குறித்து நான் சொல்ல போறேன். தயவு செய்து என்னை கவனித்துக் கொள்ளுங்க. முதலாவது நாம சர்வாயுத வர்க்கங்கள் ஆறு சர்வாயுத வர்க்கம் குறித்து நான் சொல்ல போறேன். இவைகளை கவனித்துக் கொள்ளுங்க, இவைகளை நாம அணிந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்றது. ஆமரகாட், அதாவது சர்வாயுத வர்க்கம். வேத வசனம் நமக்கு தெளிவாய் சொல்றது சர்வாயுத வர்க்கம். ஆறு விதமான சர்வாயுத வர்க்கத்தை சொல்றேன். முதலாவது சத்தியம் என்னும் கச்சை. இதை நாம் ஆறு பதினாலு பார்க்கிறோம். நன்றாக கவனிங்க, நன்றாக கவனிங்க. சத்தியம் என்னும் கச்சை. ரெண்டாவது சத்தியம் என்று சொல்லும் போது அதுக்கு ரெண்டு பொருள் படும். போட்டே விலை கொடுத்தா இந்த பொருளுக்கு போயிலா போடும். ஆனால் ஒன்றை சொல்றேன், சத்தியம் என்றா ரெண்டு விதமான கருத்தை நமக்கு வேதம் முன்வைக்கிறது. ஒன்று, சத்தியம் தேவனுடைய வசனம். இதை நான் உங்களுக்கு செலுத்தவில்லை. இன்னொரு சத்தியத்துக்கு இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து தான் சத்தியம். இயேசு என்ன சொல்றா தெரியுமோ? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா. சோ இயேசு கிறிஸ்து சத்தியம். சத்தியம் என்னங்க? தேவனுடைய வசனம் அல்லது தேவனுடைய வார்த்தை. வெளிப்படுத்த விஷயத்துக்குள்ள போகும்போது நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துக்கு அங்கு ஒரு பெயர் கொடுக்கப்படுது. இயேசு கிறிஸ்துக்கு தேவனுடைய வார்த்தை என்ற ஒரு பெயர் கொடுக்கும். இதை குறித்து இன்னும் பார்க்கும் பொழுது யோவான் சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் பார்க்கும் பொழுது ஆதியிலே வார்த்தை. சோ இந்த பிகினி, அதாவது இந்த ஆதி என்ற வார்த்தைக்கு அதுக்கு அது அதுக்கு கணக்கே போடையில சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்றாரு. எனக்கு அதிகமான தேவன பிள்ளைகளை, இதுக்கே நம்ம நின்று நமக்கு நேரம் போறோம். அதான் சொல்றேன் கேளுங்க. முதலாவது ஐ மீன் ஆமர் ஆஃப் காட், சர்வாயுத வர்க்கத்தில் முதலாவது சத்தியம் என்னும் கச்சை. நம்பர் டூ, ரெண்டாவது நீதி என்னும் மார்க்கவசம். இப்ப இதெல்லாம் ஒரு யுத்த களத்தில் நிற்கிற ஒரு போர் வீரம் அணிந்து கொள்கிற அணிகலன்கள். இதைத்தான் நமக்கு வேதம் சொல்றது. எவ்வளவு அழகாக தத்ரூபமாக ஆண்டோடு வசனம் இருக்கு பாருங்க. நான் முதல்ல சொன்ன இல்லையா, நம்ம எல்லாரும் ஒரு போராட்ட களத்தில் நிற்கிறோம், நமக்கு விரோதமாக ஒரு எதிரி இருக்கிறோம், பிசாசுக்கு விரோதமாக நாம யுத்தம் பண்றோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப அதுக்கு ஏற்றபடி நாம ஸ்டெடியாக இல்லாவிட்டால் எதிரி பிசாசு நம்ம மேற்கொண்டதுக்கு இடம் இருக்குது. அதுதான் வெளிப்பட்ட விஷயத்தை நான் பார்க்கணும் பொழுது ஜெயம் கொள்கிற நபரோ, ஜெயம் கொள்கிற நபரோ, ஜெயம் ஏழு சபைக்கு இயேசு சொல்றாரு, எழுத ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள இருக்கிற விசுவாசிகளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு ஜெயம் கொள்கிற நபரோ. அப்ப ஜெயம் கொள்ளாதவன் தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து போறதுக்கு இடம் இருக்குது இல்லையா? அப்ப தேவனுடைய பிள்ளைகள் நாம கவனமாக இருக்கணும். நாம ஒரு யுத்த களத்துல நிக்கிறோம், நமக்கு விரோதமாக ஒரு எதிரி இருக்கிறான், நமக்கு விரோதமாக அக்னி அம்புகளை எஞ்சிட்டே இருக்கிறார். ஆகவே நாம் எல்லோரும் யுத்த களத்தில் இருக்க தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் ஆவிக்குரிய கவசங்களை, ஆவிக்குரிய அணிகலங்களை, அல்லது வேத சொல்றபடி சர்வாயுத வர்க்கங்களை நாம தெரிந்து கொள்ளும். நம்பர் த்ரீ, மூன்றாவது சமாதானத்தை சுவிசேஷத்துக்குரிய பாதரட்சை. சோ முதலாவது சத்தியம் என்னும் கச்சை, இரண்டாவது நீதி என்னும் மார்க்கவசம், மூன்றாவது சமாதானத்தை சுவிசேஷத்துக்குரிய பாதரட்சை. சரி, நம்பர் 4, நாலாவது விசுவாசம் என்ன? கேடகம். 6:16 பார்க்கலாம். 6:16. ஐந்தாவது ரட்சணியம் என்ன? தலை சீரா, ஹெல்மெட். இது நீங்க 6:17 பார்க்கலாம். நம்பர் 6, தேவ வசனமாக்கிய ஆவியின் பட்டயம். இது 6:17 பார்க்கலாம். சோ 6 காரியங்களை பார்த்துட்டோம் இல்லையா? ஒன்று சத்தியம் என்னும் கச்சை, இரண்டாவது நீதி என்னும் மார்க்கவசம், மூன்றாவது சமாதானத்தின் சுவிசத்துக்குரிய பாதரட்சை, 4 விசுவாசம் என்னும் கேடகம், 5 ரட்சணியம் என்னும் தலைசீரா, 6 தேவ வசனமாக்கிய ஆவியின் பட்டயம். சோ இந்த 6 யுத்தத்தில் நிற்கிற ஒரு வீரன் அணிந்து கொள்ள வேண்டியது. சோ இப்ப நாம தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை நாம அணிந்துட்டோம். சோ இப்ப பிசாசு நமக்கு விரோதமாக அக்னி அம்புகளை, பிளேமிங் அரோஸ் என்கிறார். அந்த அம்புகள் எவைகள் என்பதை குறித்து ஒரு 6 அம்புகளை குறித்து, இவைகள் தான் என்று இல்லை, இன்னும் அதிகம் இருக்குது, ஆனா நான் 6 மாத்திரம் உங்களுக்கு வழியில கொண்டலாம் சொல்லி விரும்புகிறேன். தயவு செய்து கொஞ்சம் கவனிங்க, ஆண்டோட வசனத்துக்கு இடம் கொடுங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்க. நமக்கு டோன்ட் புட் எனி கண்டிஷன் டு ஒபே டு தி வேர்ட் ஆஃப் காட். ஆண்டோட வசனத்தை கீழ்ப்படுத்துறதுக்கு எந்த நிபந்தனையும் போடாமல் அப்படியே நாம ஆண்டவர் வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ளுமா இருந்தால் தேவன் நம்ம விருப்பிக்க ஒரு வல்லவர் கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். சோ முதலாவது அக்னி அம்பு என்னபடி சொன்னால் நான் வாசிப்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, 19 அதிகாரம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19 அதிகாரம் 4-5 வசனத்தை குறித்து நான் வாசிய கேட்க போறோம்.
அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி.
இது அதிகமா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வேதம் பத்தி நான் நம்புறேன். சரி, இப்ப என்ன கவனிங்க, முதலாவது சத்ரு, நம்முடைய எதிரி, தேவனுடைய பிள்ளைகளை நோக்கி எய்கிற முதலாவது அக்னி அம்பு என்னவென்றால் அது சோர்வின் அம்பு. அதிகமாக வளர்ந்த தேவ பிள்ளைகளையும், அனுபவம் மிக்க தேவ தாசர்களையும் கூட, சத்தியத்தை சத்தியமாக அறிந்தவர்களையும் கூட, ஆண்டவர்களோடு நெருங்கி நடந்தவர்களையும் கூட சத்ரு, எதிரியாக்கிய பிசாசு சோர்வன் அம்பை எய்து அவங்களை சோர்வடைய பண்ணிட்டார். இங்க பாருங்க, எலியா, ஹி வாஸ் எ மைட்டி ப்ரொபட் இன் தி ஓல்ட் டெஸ்டமென்ட். பழைய ஏற்பாட்டிலே மிக வல்லமையான ஒரு தீக்கதரிசி, மழை பெய்யாதபடி வானத்தை அடைத்தவன், வானத்திலிருந்து அக்னி இறக்கினவர், சுப்பனை சொல்லாக அற்புதங்களை செய்தவன் இல்லையா? எங்க அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்த இந்த பெரிய தீக்கதரிசி என்ன செய்தா? ஒரு கட்டம் வந்தபோது எசவேல் என்கின்ற பெண்ணுக்கு பயந்து பேசேபாவை நோக்கி ஓடி வனாந்திரத்தை கிட்ட போன போது தன் வேலையாளையும் நம்பாமல் தன் வேலைக்காரனையும் இடையில நிறுத்திட்டீங்க நில்லப்பா என்று சொல்லி ஓடுறா, ஓடுறா எங்கேப்பா, ஓடுறா எங்கேயாவது ஓடுற என்று சொல்லி ஓடி போய் வனாந்திரத்துல ஒரு செடி கீழே படுத்திருக்கிறார். தேவன் சொல்லாத ஓட்டம் ஓடுறான், தேவன் சொல்லாத இடத்துக்கு ஓடுறான், தேவன் சொல்லாததை செய்யறதுக்கு போய் கொண்டிருக்கிறான். யாரு? எலியான்கிட்ட பெரிய தீர்க்கதரிசி ஒரு செடி கீழே போய் படுத்திருக்க. படுக்கிறதுக்கு முதல்ல அவன் என்ன செய்யணும் தெரியுமோ? சீர செடிக்குள்ள படுக்கிறதுக்கு முதல்ல ஜெபம் பண்றான். நீங்க பாய்ச்சி பாருங்க, அவன் ஜெபம் பண்றான். அவன் சொல்றான், அவன் செய்த ஜெபம் முதலாவது என்ன தெரியுமா? கத்தாவே நான் சாகிறேன். உன்னை சாகிறதுக்கு, சாகிறதுக்கு உனக்கு தெரியுமா, எலியா சாகவே கூடாது, எலியா மறிக்கவே கூடாது. இது ஆண்டவருடைய சித்தம், இது ஆண்டவருடைய திட்டம். ஆனா அவன் என்ன கேட்கிறான்? ஆண்டவரேனா சாக வேணும். உங்களுக்கு தெரியும் இல்லையா, உலகத்துல, நான் சத்தத்தை கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் உலகத்துல இதுவரைக்கும் நல்லா விளங்கி கொடுங்க, இன்று வரைக்கும் மறிக்காமல் ரெண்டு பேர் வாழ்ந்து இன்று வரைக்கும் சாகாமல் மறிக்காமல் மரணத்தை காணாமல் ரெண்டு பேர் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். யார் அந்த ரெண்டு நபர் தெரியுமா? ஒன்று எலியா, மற்றது யாரு? ஏனோக். ரெண்டு பேரும் என்ன சாகல, ரெண்டு பேரும் உயிரோடு இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் உயிரோடு இருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான வருஷங்கள் போகியும் இன்னும் அவங்க உயிரோடு இருக்கிறாங்க. ஆனா வேதம் என்ன சொல்ல தெரியுமோ? எபிரேயர் 9 அதிகாரம் 27 வசனம் இப்படியா சொல்லுது, படிங்க. எபிரேயர் 9 அதிகாரம் 27 வசனம் என்ன சொல்லுது பாருங்க.
அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும்,
அன்றியும் ஒரு தரம் மரிப்பதும்,
பின்பு நியாயத்தீர்ப்படைவதும்,
பின்பு நியாயத்தீர்ப்படைவதும்
மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது.
அப்படி இருக்குதா பாருங்க, 9:27 எபிரேயர்ல நல்லா பாருங்க. இப்ப பாருங்க, அப்ப மனுஷனாக பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனும் மறிக்கணும், பின்பு அவன் நியாய தீர்ப்பு அடையணும் சொல்லி ஒவ்வொரு மனுஷனுக்கும் நியமிக்கப்பட்டிருக்கு. மனுஷன் சாகிறதுக்காகவே பிறந்திருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, நாம சாகிறதுக்காக தான் பிறந்த, மறந்துடா மறந்துடா. நான் தானே சில உள்ள இலங்கையில சுயசரிதை கூட்டங்களை சேலஞ்ச் பண்றது தெரியுமா? உனக்கு மரணமே இல்லாவிட்டா நான் சொல்றேன், இந்த இயேசுவை விட்டுறப்பா, ஒரு நாளைக்கு நீ சாக போற, உன் மரணத்துல உனக்கு என்ன நம்பிக்கை இருக்குது, மரணத்துக்கு பிறகு உனக்கு என்ன சம்பவிக்க போறது, இதை குறித்து நீ யோசிக்காம வாழ்ந்து கொண்டிருக்கிறீன்னு சொல்லி அவளுக்கு சேலஞ்ச் பண்றவர். என்ன கரிமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க 9:27 சொல்றது, மனுஷன் ஒரு தரம் மறிக்கணும், பின்பு நியாயத்தீர்ப்பு. வேதவசனம் இப்படி இருக்க இவங்க ரெண்டு பேரும் இன்னும் சாகாமல் இருக்கிறது எப்படி? இப்ப நமக்கு ஒரு கேள்வி வருது இல்லையா, இன்றைக்கும் அவங்க உயிரோடு இருக்கிறாங்க. சகரியா 4 அதிகாரத்துக்குள்ள நீங்க போகண்டா ரெண்டு ஒளிவ மரங்கள் என்று சொல்லி அவங்களுக்கு சொல்லப்படுது. இந்த ரெண்டு ஒளிவ மரங்களையும் குறித்து நமக்கு ஒரு காரியம் படுது. வேதபதம் சொல்றது ஒரு தரம் மறிக்கணும் பின்பு நியாயத்தில் போட்டு கவனிங்க, வேதவசனம் சத்தியம், ஆனா இவர்களும் இன்னும் மறிக்காமல் இருக்கிறாங்க. காரணம் என்னவென்றால் வெளிப்படுத்தின விசேஷம் 11 அதிகாரத்துக்குள்ள நீங்க போகும் பொழுது இவர்கள் ரெண்டு பேரையும் திரும்ப ஆண்டவர் இந்த பூமிக்கு அனுப்புகிறார். உபத்திரவ காலத்தில் ஊழியர் செய்படிக்கு இந்த ரெண்டு பேரையும் ஆண்டவர் உலகத்துக்கு அனுப்புறார். 3.5 ஆண்டுகள் இவர்கள் ஊழியர் செய்தார்கள் யூதர்கள் மத்தியிலே. யூதர்கள் மத்தியிலே உபத்திரவ காலத்தின் மத்தியிலே இவர்கள் செய்த ஊழியங்களினால் அநேக ஜனங்கள் ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், மனம் திரும்புகிறார்கள். இவர்கள் மூலமாக ரட்சிக்கப்பட்ட யூதர்கள் உலகம் முழுவதும் புறப்பட்டு போய் ஆண்டவர் இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று அறிவித்து சுவிசேஷத்தை அறிவிக்க போறார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் அதாவது ஒரு தீர்க்க தரிசன புத்தகம், இனிமேல் நடக்கப்படுது சொல்லுகிற புத்தகம். இந்த வேதம் நடந்ததையும் சொல்லுது, நடக்கிறதையும் சொல்லுது, நடக்க போறதையும் சொல்லுது. நடந்ததையும் நடக்கிறதையும் நடக்க போறதையும் சொல்லுகிற ஒரே ஒரு புத்தகம் உலகத்தில் நம்முடைய கைகள் இருக்க கத்தோட வேதம் ஓடுது. ஆண்டோட நாமத்தை பயமூட்டாரு. எனக்கு அதிகமான தேவடைய பிள்ளைகளே, வெளிப்படுத்தின விசேஷம் இனிமேல் நடக்க போறது சொல்லப்படுகிற தீர்க்க தரிசன புத்தகமாகும். ஆகவே 11 அதிகாரம் வெளிப்பட்ட விஷயத்தில் பார்க்கும்பொழுது இந்த ரெண்டு தீர்க்க தரிசிகளை ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேரும் திரும்ப உலகத்துக்கு வராங்க. இதுவரைக்கும் அவங்க உயிரோட தான் இருக்கிறாங்க, என்ன சாக இல்லை. ரெண்டு பேரும் மரணத்துக்கு டிம்பிக்கு கொடுத்துட்டு போய்கொண்டிருக்க போயிட்டாங்க. இன்றும் அவங்க இருந்தோட இருக்கக்கூடிய பரலோகத்தை தேவடைய இருக்கிறாங்க. அவங்களுக்குரிய காலம் வரும்பொழுது ஆண்டவர் திரும்ப அவங்களை இந்த பூமிக்கு அனுப்புறாரு. 11 அதிகாரத்தில் 3.5 ஆண்டுகள் அவங்களுடைய ஊழியம் நடக்கிறது. அதுக்கு பிற்பாடு அந்தி கிறிஸ்து அவங்க என்ன செய்யற, அவங்களை ரெண்டு பேரை கொலை செய்கிறான். ரெண்டு பேருடைய பிரேதங்களும் தெருக்களிலே கிடைக்கிறது. தெருக்களிலே கிடந்த அவர்களுடைய பிணங்களை உலகத்திற்கு எல்லோரும் பார்க்கிறார்கள், பார்த்தார்கள் என்று வேதம் சொல்லுது. நீங்க கொஞ்சம் யோசி பாருங்க, இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிற காலத்துல இந்த வார்த்தையை நாம வாசித்தா இதை எப்படி நம்புறது? எருசலேம் எங்க இருக்குது? எங்கேயோ இஷ்டமென்ற ஒரு தேசத்துல இருக்கிற இடத்துல ரெண்டு பேர் மறிச்சு ரோட்டில் கிடந்தா உலகத்தில் இருக்கிற எல்லாரும் எப்படி பார்க்க முடியும் என்ற ஒரு கேள்வி அன்றைக்கு எழுந்திருக்கும் இல்லையா? ஆனா இன்றைக்கு அப்படி கேட்கறதுக்கு இடம் இல்லை. என்னென்றார், வித்தின் 24 ஹவர்ஸ் 24 மணித்தியாலத்துக்குள்ள உலகத்துல எந்த மூலையில எந்த சம்பவம் நடந்தாலும் எல்லாவற்றையும் நாம் உடனே ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடியதா, டிவியில டெலிவிஷன் நாம் எல்லாரும் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. கர்த்தருடைய வேதத்துக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய வசனம் சத்தியம் உள்ளது. ஆகவே இந்த ரெண்டு பேரும் மறிக்காமல் இருக்கிறாங்க. ஆனால் வெளிப்படுத்த விஷயத்து 11 அதிகாரம் சொல்லப்பட்டபடி இவங்க ரெண்டு பேரும் திரும்ப இந்த உலகத்துக்கு வரணும், ரெண்டு பேரும் மறிக்கணும். கத்தோடைய அதுக்கு பின்பாடு அவருக்கு தியாகத்திற்கு வசனம் ஒரு காலம் தவறாது. கத்தோடைய லாபத்தை ஸ்தோத்திரம். சரி, இப்ப எலியா என்ன செய்யறாரு? கூச்சூர செடிகளை போயிருந்து முதலாவது அவர் செய்த ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே நான் சாகணும். ஏன் தெரியுமா? என் பிதாக்களும் பார்க்க நான் நல்லவன் இல்ல. அப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், எலியா சாகிறது ஆண்டவரே சித்தம் இல்ல. படிப்பு என்ன கேட்கிறான்? ஆண்டவரே நான் சாகணும். இங்க ஒரு குறிப்பு, சில நேரத்துல சில தேவனுடைய பிள்ளைகளும் கூட இப்படி செபிக்கிறது உண்டு. வாழ்க்கையில நெருக்கடிகள், துன்பங்கள், வேதனைகள், சோர்வுகள் தவை சூழ்ந்து கொள்ளும் பொழுது சில நேரத்தில் ஆண்டோட போதில் ஜபிக்கிறோம், ஆண்டவரே போதும் கத்தாவை, இட் இஸ் இனா, வாழ்ந்தது போதும், என்னை எடுத்துக்கொள்ளுங்க. அதை நான் உங்களுக்கு சொல்றேன், தயவு செய்து அப்படி ஜபிக்காது. அப்படி நீங்க ஜபித்தாலும் உங்க ஜபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். என் சத்தியத்து படி உங்களுக்கு சொல்றேன். ஏனென்றால் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு நேரத்தை ஆண்டவர் வச்சிருக்கார். நமக்கு ஒரு நேரம் கொடுத்தார் இந்த உலகத்துக்கு வர, ஒரு நேரத்தை அவர் வச்சிருக்கிறார் நம்ம இந்த உலகத்திலிருந்து எடுக்க. ஆகவே அனுப்பினவர் எடுப்பாரு, அதுவரைக்கும் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்துதான் ஆகும். ஆனால் நாம் ஏன் வாழுகிறோம், என்ன நோக்கத்துக்காக வாழுகிறோம் என்பதை குறித்து நம்முடைய மனசாட்சி தெரியும். இப்ப நான் கூட பிராங்கா ஒரு கேள்வியை கேட்டுப்பேன், எனக்கு சேர்த்து, வை டு யூ லிவ், நீங்க ஏன் வாழ்றீங்க? கொஞ்சம் பிறகு உங்களோட மனசாட்சி கொஞ்சம் தொட்டு கேளுங்க, கொஞ்சம் கூட மனசாட்சி தொட்டு கேளுங்க, ஏன் நான் வாழுகிறேன், அல்லது என் வாழ்க்கையின் நோக்கம், என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன, இங்க புரியும் நாம எங்க நிலைச்சிருக்கிறோம். உண்மையாக ஆண்டவர் இயேசுவிலே நிலைத்திருந்து அவருக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறவன் அவனுடைய நோக்கமெல்லாம் ஆண்டவருக்காக, தன்னை ரட்சித்த ஆண்டவருக்காக வாழும் என்பதாக இருக்கும். ஆனா உலகத்தில் இருக்கிறவர்களோ தங்க இஷ்டப்படி வாழ்றவர்களாக இருப்பார். ஆனா இதில் இருக்கிற காரியம் என்னவென்றால், ஆண்டவருடைய பிள்ளைகளும் கர்த்தரை நம்பிக்கொண்டு இயேசுவை தேவனுடைய குமாரனை ஏற்றுக்கொண்டும் உலக பிரகாரமாக வாழுவார், சொந்த புத்தியில் நடப்பார். இதை குறித்து நீதிமொழிகள் 4 அதிகாரம் வாசிக்கிறோம், உன் சுய புத்தி மேல சாயாது அப்படின்னு சொல்லி. இங்க நம்ம பலர் இங்க தவறோம், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக நாம் சுய புத்தியில சாஞ்சிடக்கூடாது, சொந்த புத்தியில் நடந்துடக்கூடாது. தேவ வசனத்தின்படி தேவ ஆவியோட ஒத்தாசையோடு நாம வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவ ஆவியானவர் சபைக்கு அறைகூவல் விடுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு அறைகூவல் அனுப்புகிறார். அது என்னவென்றால், தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வசனத்தை கிரகித்து தேவ ஆவியினாலே நடத்தப்பட தேவ ஆவியானவர் சபைக்கு அறைகூவல் விடுகிறார். ரோமர் 8:14 வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, எவர்கள் தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக புத்திரராக இருக்கிறார்கள், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். பட் நாம தேவ ஆவியினாலே நடத்தப்படுவோம். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நாம் சொந்த புத்தியில நம்ம நடந்துடக்கூடாது, தேவ ஆவியானவர் நம்ம நடத்துறவராக இருக்கணும். விளங்குற ஒரு ஆமே சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்ன கரிமான தேவனுடைய பிள்ளைகளே, எலியா படிக்கிறதுக்கு முதல் அவன் ஜெபிச்சான், ஆண்டவரே நான் சாக வேண்டும் கேட்டு எடுத்துக்கொள்ளும் சார். அது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேங்க. அவன் அப்படி ஜெபித்ததுக்கு காரணம் என்ன? அவனுக்குள்ள ஏற்பட்ட சோறு. இவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி, தேவனோடு நெருங்கி உறவாடுதான், தேவன குரலை கேட்டவன், தேவனுடைய செயல்களை செய்தவன், வானத்தை அடைச்சது இவன் அல்ல, இவன் மூலமாக தேவன் வானத்தை அடைச்சார். மழை வராமல் இவனை கொண்டு நிறுத்தினார். 3.5 ஆண்டுகள் மழை பெய்யாமல் இவனை கொண்டு நிறுத்தினார். திரும்ப மழை பெய்ய வரத்துக்கு இவனை கொண்டுதான் மழை வரை செஞ்சார். அவ்வளவாக தேவனோடு நெருங்கி நடவன் தீர்க்கதரிசி. தேவோட வாயாக செயல்படுறோம். மௌத்தம்கா, தேவோட வாயாக செயல்படுது. இப்படியாக தேவனோடு நெருங்கி வாழ்ந்த ஒரு தேவோட மனுஷன் ஒரு கட்டத்துல சோந்துவன் எடுத்து, நான் போதும் கத்தாவே, நான் வாழ்ந்தது போதும், நான் ஊழியம் செய்தது போதும், நான் பட்ட வேதனை போதும், நான் அனுபவித்த நிந்தை போதும், துன்பம் போதும், இடிச்சுனா இதுக்கு மேல எனக்கு இயலாது, நான் சாக போறேன். உலகத்துல இவ்வளவு பேர் இருக்க, என்னையும் உன்னையும் ஆண்டவர் தெரிஞ்சு, எலியா ஒண்ணு தெரிஞ்சு, இந்த ஊழியத்தை உன்னிடத்துல கொடுத்திருக்க, உன்னை இந்த உலகத்துல தெரிஞ்சு அழைச்சிருக்க, அபிஷேகம் பண்ணி இருக்க, கிருபைகளை தந்திருக்க, நாம என்ன சொல்றோம்? போதுக்கத்தா வாழ்ந்தது போதும். கரிபான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே வருகிற பாடுகளை நாம் ஏற்றுக்கொள்ள, இதை குறித்து நான் புற சொல்றேன். ஆனால் எலியாவோ அவ பயந்து போய் சோர்ந்து போய் போதும் கத்தாவும் சொன்னார். சொல்ல வந்த காரியம் என்ன? சோர்வின் அம்பு இலக்கு வச்சுட்டே இருக்கிறார் சத்துரு பிசாஸ், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எஞ்சிட்டே இருக்கிறார். சோர்வு சோர்வு, நாம் ஏன் சோர்ந்து போயிருக்கிறோம்? அதுக்கு பல காரணங்களை நாம சொல்லலாம். ஆனா நமக்கு நாம் சொல்லிக் கொள்ளலாம், அல்லது மற்றவனுக்கு நாம சொல்லிக் கொள்ளலாம். ஆனா இதே காரணங்களை நம்ம ஆண்டவருக்கு சொல்ல முடியுமா? உன்னையும் என்னையும் உண்மையுன்னு அழைத்து தானே ஆண்டவர் இந்த உலகத்தில் தெரிஞ்சு கொண்டார். ஆகும் எனக்கு அறிமான தேவனுடைய பிள்ளைகளே, சோர்வின் அம்பை குறித்து ஜாக்கிரதா இருங்க. நான் சொல்றேன் கேளுங்க, சோர்வு இந்த நமக்கு வராமல் போகவே போகாது, வரும். என்ன கேளுங்க பாச, உங்களுக்கு சோறு வர்றது இல்ல, உங்களை பார்க்க எனக்கு அதிகமாக வருது என்று உண்மை படி யதார்த்தமா சொல்றேன். ஐ எம் நாட் எ சூப்பர் நேச்சுரல் பர்சன். அடிக்கடி எனக்கு சோறு வருது, ஆனா அவைகளை இனங்கொண்டு ஆண்டோட சமூகத்துல வைத்து கத்தருக்கு முன்பாக நான் சொல்றேன், தேவனுக்கு முன்பாக சொல்றேன், நான் சொல்றது ஆண்டோர் அறிவார். என் மனத்துல வர சோர்வுகள் எல்லாம் தேவ சமூகத்துல வைத்து, தேவ வசனத்தை பார்த்து, ஆவியானவர் எனக்கு நினைப்பட்டுகிற வசனங்களை வைத்து நான் எழும்புறேன். ஆகவே இதுவரைக்கும் பிழைச்சிருக்கிறேன் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக தேவனுடைய கிருபையினால். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நான் சொல்ற கேளுங்க, சோர்வு வராமல் போகாது, சோர்வு வரும். ஆனால் அந்த சோர்வு நம்மை பாதிச்சிடாதபடி, நமக்கு தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை உடைச்சிடாதபடி, தேவன் நம்மை நம்பின நம்பிக்கைக்கு நாம பாதகம் விளைச்சி விளைவிச்சிடாதபடி, தேவனோடு நாம் நடக்கிற நடைக்கு ஒரு குந்தகம் ஏற்படாதபடி, சோர்வின் அம்புகளில் இருந்து நம்மை பாதுகாக்க வேண்டியது அவசியம். அவசியம் இந்த சோர்வின் அம்புகளில் இருந்து நம்மை பாதக போல தேவ சமூகத்தில் இருந்து நம்ம ஆரஞ்சு பார்க்க நேரத்தில் ஆதியில கொண்டிருந்த நம்பிக்கை விடாதிருந்தா கத்திரத்தில் உங்களுக்கு பங்கு உண்டு சொல்லி வேத சொல்லு. ஆகவே ஆரம்பத்தில் எப்படி இருந்தோமோ இன்றைக்கும் அந்த துடிப்பு நமக்கு இருக்கணும். வயசு போனால் ஒருவேளை நம்முடைய சரீர பிரகாரமான அபக்கிகள் இருக்கல, அதுல ஆனா ஆவியில நாம் ஆதியில கொண்ட உற்சாகத்தை இழந்துடாதபடி காத்துக்கொள்ள வேண்டிய தேவடைய பிள்ளைகளுக்குரிய இருக்க முடியுது. கத்தோடைய நாமத்து ஸ்தோத்திரம். என்ன முடிக்கிறேன் என்னவென்றால், சோர்வு நம்பு ஜாக்கிரதா இருங்க. நான் உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன், ஒருவேளை இதுவரை சோர்வு நம்ப தக்காதிருந்தா நீங்க பாக்கியவார்கள். ஆனால் இனிமேல் நடக்கப்படுதா நான் உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன், இனிமேல் சத்துரு உங்கள் மேல எய்ய போகிற சோர்வின் அம்புகளை குறித்து ஜாக்கிரதா இருங்க. அது பல வடிவங்களில் வரலாம், ஆனால் அதன் நோக்கம் உன்னை சோர்வடைய பண்ண, உன்னோட துடிப்பை குறைக்கிறதுக்கு, உனக்குள்ள இருக்கிற உற்சாகத்தை கட்டுப்படுத்துறதுக்கு, உனக்குள்ள இருக்கிற வேகத்தை தணிக்கிறதுக்கு, ஆண்டவரோடு நடக்கிறதுக்கு இருக்கிற அந்த வேகத்தை தடுக்க தணிக்க சத்துரு சோர்வு என்கின்ற அம்பை நமக்கு நெய்கிறார். நாம கத்தனை வந்திருக்க விசுவாசத்தை விட்டு விலகையில, ஆனா அந்த அம்பை எதிர்கொள்ளத்தக்க தக்க விசுவாசத்துல நாம விலகிட்டோம். இயேசு கிறிஸ்து தேவட குமாரன் விசுவாசிக்கிறோம், வசனத்தை விசுவாசிக்கிறோம், தோத்திரம். ஆனால் அவன் எய்கிற அவன் எய்கிற அந்த சோர்வின் அம்பை அதை செயலுக்கு தக்கதான ஒரு ஃபெய்த் நமக்குள்ள இருக்கணுமே. என்ன பிளங்கப்படுத்தமா அதை கேளுங்க. வேற போன சுவருக்கு முடிக்கும். இப்ப இயேசு சுகமாக்குவார், ஸ்தோத்திரம். இப்ப பொதுவாக நாம இயேசுவை எல்லாரும் நம்புறோம், எல்லாம் விளையாடு. பொதுவாக இயேசு தேவட குமார் உயிரோடு இருக்க நம்புறோம். ஆனா ஒரு வியாதி வந்துட்டா, அந்த வியாதியிலிருந்து இயேசு என்னை குணமாக்குவார் என்று நாம நம்புறோமா? அல்லது ஒரு வியாதி வரும் பொழுது, ஒரு ஊழிய காலத்துல பார்த்து நாம ஜபிக்கும் பொழுது, இயேசு ஜபத்தினால என்னை குணமாக்குவார், மூப்பர்கள் கைகளை வைப்பார்கள், வியாதி சொல்ல கத்த சுகமாக்கொண்டு, ஆகவே இயேசு என்னை சுகமாக்குவார் என்கிற ஃபெய்த் எனக்குள்ள ரைஸ் பண்ணும் பொழுதுதான். இன்னைக்கு சில நேரங்களில் நாம ஜபித்தாலும் வியாதிகள் சுகமாகாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னவென்றால், தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே ஸ்பொண்டேனியஸாக அவங்களுக்கு அந்த ஃபெய்த் ரைஸ் பண்றதில்லை. ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறாரு, அற்புதம் செய்கிறாரு, ஆரோக்கியம் தருகிறாரு, இயேசு என்னை தொட முடியும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவே என்னை தொட முடி ஜபிக்கிறவங்க கூட நம்முடைய ஃபெய்த் ரைஸ் பண்ணும் பொழுது, ஜபிக்கிறவங்களுடைய ஃபெய்த் ரைஸ் பண்ணும் பொழுது விசுவாசம் அற்புதங்களை கொண்டு வருதுப்பார். கரிபான தேவனுடைய பிள்ளைகளை, சோர்வின் அம்புகளை குறித்து ஜாக்கிரதாருங்க. போகட்டும். நம்பர் டூ, இரண்டாவது அம்பு என்னவென்றால், சீக்கிரம் போவே படிங்க மத்தைய நாலாம் அதிகாரம், சீக்கிரம் ஐயா. மத்தைய நான்காம் அதிகாரம் மூன்றாம் நான்காம் வசனம், மத்தைய நான்காம் அதிகாரம் மூன்றாம் நான்காம் வசனம்.
அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து,
யாருங்க அவன்? சோதனைக்காரன். படி.
நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான்.
சரி, போதும், கவனிங்கம்மா, கவனிங்க பாருங்க. அப்பொழுது சோதனைக்காரன் வந்து, இதுக்குள்ள இன்னொரு குறிப்பான சைட்டால சொல்ற கவனிங்க. அப்பொழுது சோதனைக்காரன் வந்துட்டு இருக்கிறவா, எப்பொழுது வந்தா தெரியுமா? இயேசு கிறிஸ்து 40 நாள் உண்ணாமல் புசியாமல் இருந்து சரீர பிரகாரமாக பலவீனமாக இருந்த வேடையில தான் வந்து கேட்கிற இந்த கல்லிகள் அப்பங்களாக முடிச்சு. எப்பொழுது? 40 நாள் உண்ணாமல் புசியாமல் இருந்து சரீரப்பிரமாக அவர் தொய்ந்து போய் இருக்கிற நேரத்துல வந்து அந்த நேரத்தில் கேட்கிறா இந்த கல்லிகள் அப்பங்கள். ஏன் அதை சொல்ல தெரியுமா? பிசாசு, நான் சொல்ற கேளுங்கம்மா, பிசாசு நம்முடைய பலவீனங்களை பார்த்து அடிப்பா. ஏன்னா அவன் நம்முடைய எதிரி ஆயிட்டது, நம்முடைய விழுத்துறது அவனுடைய நோக்கம். நாம எதுல வீக்காக இருக்கிறோம், எதுல பலவீனமாக இருக்கிறோம் என்பதை கவனிப்பா. அவனிச்சு, ஏன்னா அவனுக்கு நம்ம மனதை அறிய முடியாது, ஆனா நம்முடைய செயல்களிலும் நம்முடைய வார்த்தைகளிலும் வச்சு நம்மளை அவன் ஐடென்டிஃபை பண்ணி, அவனுக்கும் அதிக வருஷம் அனுபவம் இருக்குது இல்லையா, எத்தனை பேரை பார்த்துட்டான். ஆகவே நம்முடைய பலவீனங்களை பார்த்து என்ன செய்வான், அந்த பலவீனத்தை தான் அடிபாம்பார். யுத்த காலத்தை யுத்தத்தை பாருங்க, யுத்தத்தை மேற்கொண்ட தேசங்கள் கூட, தேசங்களில் எந்த பக்கம் பலவீனமா இருக்கோ அங்கதான் அட்டாக் பண்ண பார்ப்பாங்க, ஏன்டா ஜெயிக்கிறது. இது நான் சொல்லி புரியும் புரியும். ஆகவே சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில எது பலவீனமான பாகமாக இருக்குதோ அங்கதான் பிசாசு நம்மளை அட்டாக் பண்ணும். ஆகவே நான் சொல்றேன் கேளுங்க, சொல்றேன் கேளுங்க, பலவீனத்தில பலம், பலம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்று ஆண்டோட வசனம் சொல்றது உண்மைதான். ஆனா நம்முடைய பலவீனங்களில் நாம பலம் கூட நாம முயற்சிக்கணும். இப்ப நம்மட பலவீனத்துல நாம பலம் கொண்டதுக்கு என்ன முயற்சி எடுக்கிறோம், அந்த பலவீனத்துல நாம மேற்கொண்டதுக்கு என்ன செய்கிறோம், நாம சும்மா இருந்து கொண்டு சோம்பறித்தனமாக இருந்து கொண்டு ஒரு முயற்சியும் எடுக்காம இருந்து கொண்டு சும்மா நாம கதை கதைப்பட்டு இருக்க கூடாது. என்ன கரிமான தேவோட பிள்ளை, செயல் இருக்கணும், விசுவாசம் இருக்கணும், செயல் இருக்கணும், இல்லாட்டா அதுல அது செத்ததென்று வேத சொல்லு. இந்த கரிமான தேவோட பிள்ளைகளை நல்ல பிள்ளை கொள்ளுங்க. சோதனைக்காரன் வந்து இயேசு என்ன செய்த, சோதிக்கிறார். சோ ரெண்டாவது பிசாசு தேவ பிள்ளைகளை நோக்கி எய்கிற ரெண்டாவது அன்பு என்ன தெரியுமா, சோதனை என்கின்ற அம்பு. முதலாவது சோர்வு என்கின்ற அம்பு, ரெண்டாவது சோதனை என்கின்ற அம்பு. அவன்கிட்ட கையில இருக்குதெல்லாம், அவன் அனுபவம் தானே, நல்லா பாருங்க, அவன் கையில இருக்குது, யாருக்கு எந்த அம்பை இருக்குதுன்னு பார்த்துட்டு சுத்தி திறான். வேதவசம் தெளிவா நமக்கு சொல்லுது, சுத்தி திரு. அவன் விசுவாசிகள் அவன் சுத்தி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, என்ற அவன்கிட்ட பாடிக்கிற எங்கேயும் கிடைக்கிறான், அவனே அவங்களை சுத்தி திருவான். அவன் அம்மளை தான் சுத்தி தீர்வான், தேவ பிள்ளை. அதுக்கு துடிப்புள்ள தேவ பிள்ளைகளை விட்டா நம்ம ராஜ்யத்துக்கு ஆபத்து. ஆகவே ஏதோ ஒரு விதத்தில் அவங்க சோதிச்சிடும். இப்ப என்ன கவனிங்க, பிளீஸ் லிசன் டு மீ, நான் சொல்றது மனதில் வச்சுக்கணும். ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேவோட பிள்ளைகளுக்கு சோதனை உண்டு. நீயும் சொல்ல முடியாது, நானும் சொல்ல முடியாது, நான் கர்த்தரோட நெருங்கி இருக்கிறேன், எனக்கு சோதனை வர. நான் உண்மையா ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், சோதனை வர. நான் பரிசுத்தமா வாழ்ற சோதனை வர, அல்லது ஜபிக்கிற சோதனை, இப்படி எல்லாம் நாம சொல்லக்கூடாது. இது நம்மளோட சொந்த புத்தியில வந்து வருகிற எண்ணங்களாக இருக்கலாம், அல்லது ஒருவேளை சத்தியத்தை சரியாத அறியாதவர்கள் கூட சொன்ன புத்திமதியா இருக்கலாம். பட் நான் உங்களுக்கு சத்தியத்தின்படி சொல்லுகிறேன், கேட்க காதுள்ளவன் கேட்கணும். ரட்சிக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சோதனை உண்டு உண்டு உண்டு. இப்ப சொல்றேன், கேளுங்க கேளுங்க கேளுங்க. என்ன தெரியுமா, சோதனை பாபம் இல்லை, சோதனை பாபம் இல்லை, சோதனையில விழுகிறது தான் பாவம். அல்லவளே, இது போக பிசாசுக்கு என்ன பேர் சொல்லப்பட்டிருக்கு, சோதனைக்கார். அப்ப தேவனுடைய பிள்ளைகளை சோதிக்கிறது அவனுடைய டியூட்டியா இருக்குது, அவனுடைய வேலையாக இருக்கு. சோ ஏதோ ஒரு விதத்துல நம்ம சோதிக்கிறான். இவர் ஒன்று பேர் முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்றது, அழிந்து போகிற பொருள் அக்னியினால சோதிக்கப்படுது, அதை விட வெளியேறப்பட்ட உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டியது அவசியம். சோ அதிகமாக பிசாசு நம்ம சோதிக்கிற ரெண்டு ஏரியா என்ன தெரியுமா, ஒன்று நம்முடைய ஃபெய்த், மற்றது நம்முடைய பரிசுத்த வாழ்வு, நம்முடைய விசுவாசம், மற்றது நம்முடைய பரிசுத்த. ரெண்டு அடிக்கடி பிசாசு தேவ பிள்ளைகளை சோதிக்கிறார் என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்றேன். சோ சோதனை என்கின்ற அம்பை பிசாசு தேவ பிள்ளைகள் மேல ஏறியா. இங்க பாருங்க, யார் இந்த சோதனைக்கு தப்பினது? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பக்தர்கள் கூட இந்த சோதனைக்கு தப்பே இல்லை. ஏன் அதிகம் போவா? ஏன் அதிகம்? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சோதிக்கப்பட்டிருக்கிறாரு. இதுக்கு மேல ஒரு விளக்கம் நமக்கு என்னத்துக்கு தேவை? யோசிங்க. அவ இயேசு தேவனுடைய குமாரனாக இருந்தும் பிசாசு அவரை சோதிச்சிருக்கா, அவரை பின்பற்றுகிற உன்னையும் என்ன விட்டா வைத்தா தோத்திரம். ஆனா ஒன்று நிச்சயம் என்ன தெரியுமோ, ஒன்று நிச்சயம் என்ன தெரியுமோ, எந்த சோதனையிலும் பிசாசு நம்ம ஜெயிக்கவே முடியாது. கர்த்தருடைய விசுவாசத்தோட ஆமென் சொல்லுங்க. ஆனா பிசாசு செய்கிற இந்த சோதனையின் அம்பை நாம ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வழி சொல்லி தந்திருக்கு. அதுதான் மத்தி ஆறாம் அதிகாரம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வேதப்பதி, மத்தி ஆறாம் அதிகாரம் 13 வசனத்தை படிப்போம். 6:13 இயேசு நமக்கு என்ன சொல்லிருக்க பாருங்க,
எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையில் நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும்.
இப்ப நாம என்ன செய்யணும் தெரியுமோ, பிசாசு சோதனை என்கின்ற அம்பை நமக்கு விரோதமாக பாவிக்கிறான். ஆக தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் சோதனையில விழுந்திராதபடி நம்மை பாதுகாத்துக் கொள்ள இயேசு நமக்கு என்ன சொல்லிருக்க தெரியுமா, நாம் அதற்காக ஜெபிக்கிறவளாக இருக்கணும். தம்பி தங்கச்சி கமர் சொல்றதை கேளுங்கம்மா, கேளுங்க. ஒவ்வொரு நாளும் தேவனோடு உறவாட, ஒவ்வொரு நாளில் நீ தேவனுடைய சமூகத்தை தரிசிக்கணும், ஒவ்வொரு நாளில் நீ தேவனை தேடணும். ஏன் வாழ்றேன் நீ, எதற்கு வாழ்கிறான், நான் ஏன் வாழ்றேன், எதற்காக வாழணும்? மிருகங்கள் சாகிறது போல செத்து மடிகிறானே மனுஷன். இவ்வளவு அறிவு படைத்த பெரும் புத்திசாலிகள் கூட மிருகங்கள் போல மடிக்கிறாங்க என்று நினைக்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. மறிக்கும் பொழுது நம்பிக்கை இல்லாம சாகுறாங்களே, சாகும் பொழுது எங்க போகிறோம் தெரியாமல் சாகுறாங்களே. பட் நாம பெருசா படிக்காவிட்டாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. என்ன தெரியுமோ, நாம பரிசாரம் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்போம். அல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவங்க நித்திய ஜீவன் உண்டு, நானே உயிர்த்தெழுதலும், I am the life and the resurrection. இப்படி யாராவது சொன்னதுண்டோ, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறோம் மறித்தாலும் வாழுவார். பிழைப்பார் என்ற வார்த்தை சில பேருக்கு அர்த்தம் பண்ணுறது, அர்த்தம் தெரியுமா, வாழுவார். மறித்தாலும் வாழுவார். ஏன், இயேசு கிறிஸ்து விசுவாசித்து அவரோடு வாழுகிற ஒவ்வொரு தேவட பிள்ளைகளுக்கும் நித்திய ஜீவன் உண்டையா, முடிவில்லாத வாழ்வு உண்டையா. மரணம் தேவட பிள்ளைகளுக்கு ஒரு முடிவல்ல, கேளுங்க கேளுங்க கேளுங்க, மரணம் தேவட பிள்ளைகளுக்கு முடிவல்ல, அதுதான் அவர்களுக்கு நித்தியத்தின் ஆரம்பம் என்று சத்தியத்தின்படி நான் உங்களை சொல்றேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தின் பயன்படு. ஆகவே நம்முடைய வாழ்வில் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது, நாம் வரிச்சாலும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்போம். என்றைக்கு இன்றைக்கு காணாம நான் அடிக்க ஆண்டவரை பார்த்து சொல்லுவேன், வாசம் பண்ணுகிற தேவரே பரிசுத்தர், நீங்களும் நானும் தாயா அந்த ஆவிக்குரிய இஷ்டவேலர். அல்லேலூயா. அவர் நாம் ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ளும் பொழுது தேவன் நம்மத்தில் வந்து வாசம் பண்ணுகிறார். இவ்விதமான சீரை பெற்ற வேறு பெரிய ஜாதி எது அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆகவே தேவனுடைய சமூகத்தை அனுபவிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், தேவனுடைய அருகாமை அனுபவிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை போகிய உன்னையும் என்னை போல இந்த உலகத்தில் வேறு யார் இருக்க முடியும்? ஆண்டவருடைய நாமத்துக்கு பயமட்டாரு விசுவாசியோடு ஆமே சொல்லுங்கள். அல்லேலூயா. எனக்கு அறிவார தேவனுடைய பிள்ளைகளை சோதனை. இயேசு கிறிஸ்துவை பிசாசு சோதித்தான்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே நமக்கும் சோதனை உண்டு, அது பல வடிவங்களில் வரும். ஏற்கனவே இந்த மனதில் நான் உணர்வது போல சொல்றேன், இந்த மனசுல நான் உணர்வது போல ஏற்கனவே ஒரு சிலர் இங்க இந்த சோதனைக்குள்ளால போய்கிட்டு தான் இருக்கீங்க. இப்படிதான் உங்க சொல்றேன், கேளு கேளு, சோதனை தர்ற இடங்களை விட்டு விலகு, சோதனை உண்டாக்குற நபர்களை விட்டு விலகு, சோதனை தரக்கூடிய கம்யூனிகேஷன் தொடர்புகள் ஹண்டிலேயோ வேற எதுலேயோ இமெயிலையோ அதை விட்டு விலகு. பலவீனப்படுத்தாதபடி தேவனை துக்கப்படுத்தினா, சோதனை விழுந்து பாவம் செய்து ஆண்டவரை துக்கப்படுத்தாதபடி, ஆவியோடு உண்மையோடு நீ ஆராதிக்கிற தேவாதி தேவனை நீ துக்கப்படுத்தாதபடி, சோதனை இருந்து உன்னை பாதுகாக்க வேண்டியது உடைய கடவுள். ஊக்கமாக ஜெபியம்மா, ஐயா ஜெபமனு, உனக்காகவே நீ ஜெபிக்க வேண்டி இருக்குது. நீ உயிரோடு இருக்க, ஐ மீன் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ லைஃபாக இருக்க, தேவனோடு நெருங்கி நடக்க, ஐயா தேவனோட மனதில பேசுறதை ஜீரணிக்கத்தக்கதாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணத்தக்கதாக நீ தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டியது அவசியம் இல்லவா? அவசியம் இல்ல, அவசியம் இல்ல. சோதனை எது அன்பு போறப்போ டம்பர் த்ரீ, மூன்றாவது அம்பு படி ரெண்டு திமுக முதலாவது அதிகாரம் ஏழாவது வசனம். கவிதை குயிக்லி பிளீஸ், ரெண்டு திமோத்தேயு முதலாவது அதிகாரம் ஏழாவது வசனம்.
தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார்.
யாருக்கு? ஹலோ, இது ஆண்டோட வசனத்தை கேட்கிற நேரம். சோ டோன்ட் லூஸ் யுவர் மைண்ட் ஹியர் அண்ட் தேர். அதுக்கு பிசாசுன்னு ஒரு தந்திரம். அழகவுடி வேதவசனம் சொல்றது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி. எப்பொழுது நாம் ரட்சிக்கப்படும் பொழுது தேவன் அந்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். சோ ரட்சிப்பு என்றால் என்ன? நம்முடைய ஆவியில நாம மறுபடி, சோ வி ஹேவ் ஒன்லி போன் அகைன் இன் அவர் ஸ்பிரிட், தட்ஸ் வை வி கால் திஸ் இஸ் ஸ்பிரிச்சுவல் லைஃப். அதான் விளையாடு. ரட்சிப்பு என்றால் என்னங்க? நம்முடைய ஆவியில மறுபடி பிறக்கிறோம். என்ன கவனிங்க, ரட்சிக்கப்படுறதுக்கு முதல்ல அதே கண்கள் தான் இப்பயும் இருக்குது, ரட்சிக்கப்படுறதுக்கு முதல் அதே நாக்கு தான் இப்பயும் இருக்குது, ரட்சிக்கப்படுறதுக்கு முதல் அதே இருதயம் தான் இருக்குது. யாருக்காவது ஆண்டவர் டிரான்ஸ்பிளான் பண்ணாரோ இல்லையே? அதே அவங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு என்ன தெரியுமோ, ரட்சிப்பு என்கின்றது இன்னவை இனபிங்க, நம்முடைய உள்ளான மனுஷன நடக்கிற ஒரு அனுபவம். அனுபவம் என்ன? இருளில் இருந்து வெளிச்சத்துக்குள்ள வருகிறோம். பிசாசின் பிள்ளையாக இருந்து நாம தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறோம். இயேசுவை விசுவாசி தேவனுடைய குமாரனாக நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை அறிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசுவரியுமே பொழுது நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிறார், நம்முடைய இருதயத்தில் வந்து வாசம் பண்ணுகிறார். அப்பொழுது நம்முடைய இருதயத்தில் வெளிச்சம் பிரகாசிக்கிறது. இப்பொழுது நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே ரட்சிப்புனா என்ன? நம்முடைய ஆவியிலே மறுபடி பிறக்க. நீ மறுபடியும் பிறந்தால் ஒளிய தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டேன்னு சொல்லி படிச்ச பண்டிதனாகிய சனகரின் சங்கத்தில் இருந்து அந்த வேத பண்டிதரை கூட இயேசு அதை சொல்ல முடிந்தது இல்லையா? நீங்க மறுபடி பிறக்கிறது எப்படி? அவருடைய ஆவியிலே அவன் மறுபடி பிறக்கிறார். எனக்கரிமான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றா விளைக்கொள்ளுங்க, நன்றா விளைக்கொள்ளுங்க. நாம ரட்சிக்கப்படும் பொழுது நம்முடைய ஆவியிலே நாம மறுபடி, அப்ப நமக்கு பயந்த ஆவியை எடுத்து போட்டு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ளார். சோ மூன்றாவது நாம பிசாசு எய்கிற அம்பு என்ன அம்பு என்றா, பயத்தின் அம்பு. நல்லா கண்ட விளையாட. முதலாவது நான் சொன்னேன் சோர்வின் அம்பு, இரண்டாவது சோதனை என்கிற அம்பு, மூன்றாவது பயம் என்கிற அம்பு. நல்ல தேவனுடைய பிள்ளைகள், நான் இத்தனை ஆண்டுகளை பல காரியங்களை பார்த்திருக்கேன், பல இடைக்கு ஜெபம் பண்ணிருக்கேன். நான் பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? உண்மையாக ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளப்பா, எனக்கு அதான் துக்கம். உண்மையாக ஆண்டவரை சுத்தமாக ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகள் திடீரென பார்த்தா அவட வாழ்க்கையில ஏதோ ஒரு பயம். இது சில பேருக்கு பார்த்தா ஏதாவது ஒரு சத்தம் விட்டனே, அல்லது படுத்திருக்கும் போது ஏதாவது ஒரு சின்னதான விட்டுட்டு எதுக்கெடுத்தாலும் பயப்படுறவா. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லட்டுமா? நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த பயந்து நான் சொல்றேன், நல்லா விளையாடுமா? கடவுளுக்கு முன்னால் உங்களுக்கு சொல்றேன், இந்த இப்படியான பயந்த சுபாவம் உள்ளவர்களை பிசாசு இலகுவில வஞ்சித்துடுறான். நல்லா விளையாடு. இப்படியாக எடுத்ததுக்கெல்லாம் பயப்படுறவர்களை இலகுவாக பிசாசு வஞ்சித்துடுவான். ஆகவே நான் உனக்கு சத்தியத்தின்படி உனக்கு புட்டு புட்டு வைக்கிறேன். நன்றா கவனி. ஆகவே வசனத்தை கிளைம் பண்ண, வசந்த ஒருவேளை நீ பிறப்பில பிறப்பால அல்லது உண்ட மனுஷிகமாக நீ பயந்தவனாக இருந்தாலும் நீ கத்தருக்குள்ள வந்துவிட்டபடியால நீ பழையவைகள் ஒளிந்து போயிட்டது. நீ புதுசான மனுஷன் கிறிஸ்துக்குள்ள நீ பயந்தவனாக இருந்தாலும் உன்னை பராக்கிரமசாலியாக மாற்ற தேவனால முடியும் என்பதை நீ நம்பு. வசனத்தை விசுவாசிக்கு. அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இதுக்கு ஒரு சரியான விளக்கம் சொல்றேன். பழைய பாண்டன் தெரியும், விஞ்ஞாதிபதி புத்தகத்துல கிரியோனுங்கிற ஒரு மனுஷனை நீங்க பாக்குறீங்க தெரியுமா? இந்த கிரியோ ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளவர். அதை இது எரியதுக்கு விளக்கத்தை எல்லாம் நேரம் போது வீடத்தில் வாழ்த்து பாருங்க. சோ கிரியன் ஒரு பயந்த சுபாவம் உள்ளவர். ஆனா பயந்த சுபாவம் உள்ள மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொன்ன முதலாவது வார்த்தை என்ன தெரியுமோ? பராக்கிரமசாலி. கத்தரனோடு இதை வாழ்ச்சி தான் சரி. மீதியானருக்கு பயந்த முடியாது. கோதுமையை ஆலைக்கு சமீபமாக போரடிச்சாங்க. பயத்தில் நின்று போராடிச்சிருக்க எதிரிகளுக்கு பயந்து ஆலைக்கு சமீபமாக தமிழ் சிமுக்கனாம நின்றாய் போராடிச்சு நிக்க. பட் ஆண்டவர் அவனை பாதி பராக்கிரமசாலி. ஆண்டவர் என்ன இது? அப்பதான் எனக்கு ஒரு காரியத்தை ஆண்டவருக்கு வெளிச்சத்துக்கு என்ன தெரியுமோ? சோத்திரம், சோத்திரம். பயந்தவர்களையும் பயந்தான் கொலிகளையும் பராக்கிரமசாலியாக்க வல்லம் உள்ளவர் நம்முடைய ஆண்டவர். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. அல்லேலூயா. இந்த பயந்த மனுஷனை வச்சுதான் மீதியானவரை ஓட ஓடு விரட்டினானே, யுத்தத்தை ஜெயிச்சா பாரு. பயந்த ஒரு மனுஷனை வச்சுதான் எதிரிகளை தோற்கடிச்சாரான். இப்ப அவர் வீரனாக மாறிட்டான். இதே தேவன் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறப்பா. நமக்கு பயந்த சுபாவம் உள்ளவளாக முதலாக முன்பு இருந்திருக்கிற, ஆனா இன்றைக்கு நான் அந்த சுபாவத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னை பலப்படுத்துக்கு கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. அவங்க எனக்கு அதிகமான தேவடைய பிள்ளைகளே. இந்த பயத்தின் ஆவி பிசாசர் கையில் இருக்கிறோம். நான் சொல்றது கொஞ்சம் விளையக்கணும். ஏன் தெரியுமோ? நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ரட்சிக்கப்பட்டிருக்க தேவோட பிள்ளைகளுக்குள்ள பயம் பேக் அவுட் பண்ணும் பொழுது, பயம் கிரிய செய்யும் பொழுது நம்முடைய ஃபெய்த் வந்து கீழே போச்சு. நீ கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க, கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. நான் சொல்றேன், எப்ப உங்களோட வாழ்க்கையில பயம் மேல வருதோ அப்ப விசுவாசம் கீழே போகும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? மத்திய 14 அதிகாரத்துல இயேசு கடல் மேல் நடந்து வர இல்லையா? அப்ப அவன் எல்லாரும் பயந்து அளவு பொழுது பேதுரு நீரியான கடல் அப்ப இயேசு வான்னு சொல்லும் பொழுது இவன் இறங்கி நடக்கிறான். இது உங்களுக்கு தெரியும். நடந்தவனுக்கு தெரியலன்னு என்ன தெரியும்? காட்டியங்கடலையே பார்த்து அமிழ்ந்து போனா நம்ம ஆண்டவரே என்னை ரட்சி பண்ணி கூப்பிடுறது எல்லாம் தெரியும். அதுக்கு ஆண்டவரே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமோ? அற்ப விசுவாசியே, ஏன் பயப்பட்டார்? அப்ப விசுவாசத்துல வீர நடை போட்டவன் அல்லது விசுவாசத்துல வீறு நடை போட்டவன் இப்ப அதே தண்ணிக்குள்ள அமிழ்ந்து போனது காரணம் என்ன? அவனுக்குள்ள ஏற்பட்ட பயம். இந்த பயம் அவனுடைய விசுவாசத்தை அட்டாக் பண்ண அதன் விளைவு தண்ணிக்குள்ள அமிழ்ந்து போவன். அது சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஏன் பயப்பட்டா? என்னோடத்துல இயேசு சீசகுட படகுல பிரயாணம் போறார். கடல் கொந்தளிச்சு ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம் உங்க கவலை இல்லையா? இயேசு அவங்களை பார்த்து கேட்ட கேள்வி தெரியுமா? உங்களுக்கு விசுவாசம் எங்கே? ஏன் பயப்படுங்க? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நான் சொல்றேன் கேளுங்க. பயம் நமக்குள்ள மேலங்கும் பொழுது விசுவாசம் கீழே போகுது. விசுவாசம் கீழே போயிட்டா நமக்குள்ள ஜபிக்கிற வேகம், துதிக்கிற விருப்பம், ஆண்டவர் தேடுற விருப்பம், பைபிள் ஸ்டடி போறது, ஆராதனை போறது, ஜப கூட போறது எல்லாம் குறைஞ்சு போகும். இவைகளை நாம சிந்திக்கிறது இல்லை. ஏன் எனக்குள்ள அந்த ஆர்வம் குறையுது? ஏன் ஆதியில் இருந்த ஆர்வம் இன்றைக்கு குறைஞ்சு போறதுக்கு காரணம் என்ன? நீ ஆதியில கொண்ட அன்பை விட்டு விட்டா என்று உண்மையில எனக்கு ஒரு குறை இருக்கு என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே நீ இன்ன நிலை வந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்ப இல்லாவிட்டால் நியாயது எனக்கு சேர்த்துதான். நாம் தேவடைய வசனத்தை மாற்ற முடியாது. ஆனா தேவடைய வசனம் நம்மை மாற்றும். எனக்கு அறிவாரு தேவடைய பிள்ளை பயம் என்கின்ற அம்பு. இதை குறித்து விவரமாக பேசலாம் வர நேர் நமக்கு போய். எனக்கு தெரிஞ்ச அளவுல 4 சூசியத்தை நான் வாக்கி பார்த்த அளவுல ரெண்டு காரியங்களை அடிக்கடி இயேசு சொல்லியிருக்கிறத பார்த்துருக்கேன். அதுல ஒண்ணு பயப்படாதீர்கள், மற்றது கவலைப்படாதீர்கள். இதை கொஞ்சம் பாய்ச்சி பாருங்க வீட்டெல்லாம். அடிக்கடி இந்த ரெண்டு வார்த்தையை பாரு. ஒன்று பயப்படாதீர்கள், மற்றது. ஏண்டா நான் யோசிச்சேன், ஏன்னா மனுஷன் மனுஷனாக வந்த இயேசுக்கு மனுஷனை குறிச்சு நல்லா தெரியுதா இல்லையா? பிள்ளைகள் மாமிசத்திலும் ரத்தத்திலும் இருக்கு. அவர் நம்மை போல ஆனார் என்று எழுதப்பட்டிருக்கபடி நாம போற பாதையெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். ஆகவே பயம் என்கின்ற அம்பு பிசாசுடைய கையில் இருக்குது. இந்த சாயங்கால வேளையில நான் உங்களுக்கு சொல்றேன், இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு வரும் பொழுது உனக்கு உன் வாழ்க்கையில உன் மனதில் ஏதாவது ஒரு பயத்தோட நீ வந்திருந்தா, நான் உனக்கு சொல்றேன், உன் வாழ்க்கையில் இருக்க சூழ்நிலைகள் அல்லது உன் சுத்தி நடக்கிற சம்பவங்களை குறிச்சு அல்லது சில காரியங்களை குறிச்சு கேள்விப்பட்டு நீ பயந்து போயிருக்கலாம். பட் தேவனுடைய ஊழியக்காரனாக நான் உனக்கு சொல்றேன், உன்னை சுத்தி நடக்கிற காரியங்களை பார்த்து பயந்தாத. அந்த சூழ்நிலைகளெல்லாம் மாற்ற வல்லமுள்ள தேவனை நாம விசுவாசிக்கும் பொழுது, அந்த விசுவாசம் நமக்குள்ள ஒர்க் அவுட் பண்ணும் பொழுது, அந்த விசுவாசத்தில் எழும்புகிற ஜபங்களை தேவன் முகந்து நமக்கு அற்புதம் செய்ய ஒரு வல்லவராக இருக்கிறார். ஆகவே தேவன பிள்ளைகளை பிள்ளைகள் பயத்தோடு இருக்கிறது தேவனுக்கு விருப்பமே இல்லை, அது தேவனுடைய செயலே அல்ல. பயம் தேவனிடத்திலிருந்து வாரதும் இல்லை. நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பயம் தேவனுக்கு பயம் மாத்திரம்தான். ஆகவே பயத்தை நம்ப விசுவாசத்தை கையில் இருக்குது, ஜாக்கிரதா இருக்கு. நிரம்புறது நம்பர் 4, நாலாவது காரியம். சோ முதலாவது நான் சொன்னேன் சோர்வு நம்பு, ரெண்டாவது சோதனை என்கின்ற அம்பு, மூன்றாவது பயம் என்கின்ற அம்பு, நம்பர் 4 பாடுகள் என்கின்ற அம்பு. ரைட், இதை குறித்து வேதம் என்ன சொல்றது? பிலிப்பியர் முதலாம் அதிகாரம் 29 வசனத்தை நாம் சீக்கிரம் படிப்போமா? பிலிப்பியர் முதலாம் அதிகாரம் 29 வசனம் படி. பிலிப்பியர் 1:29.
ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கும் மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது.
எப்படி இருக்கு பாருங்க, அவர் நிமித்தமாக பாடுபடுறதுக்கும் நமக்கு அருளப்பட்டிருக்கு, அதாவது நியமிக்கப்பட்டிருக்கு. இன்னும் சொல்லட்டுமா? என்ன கேளுங்க, திறந்த இருதயத்தோட சொல்றேன் கேளுங்க. நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் சொன்னா கேளுங்க, நம்பினா நம்புங்க, நம்பாட்ட விடுங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் இயேசுவோட வாழ்றதுக்கு மாத்திரம் இல்ல, இயேசுவோடு பாடுபடுறதுக்காக, இயேசுவுக்காக பாடுகளை அனுபவிக்க ரட்சிக்கப்பட்டிருக்கோம் ஐயா. பாடு என்ன செய்யும்? சிலுவையில அறைவா சொல்றது கேளுங்க. எல்லா தேவோட பிள்ளைகளுக்கும் பாடு இருக்கு. இதை குறித்து 2 Timothy 2:12 சொல்லப்படுறது, அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அவரோடு கூட ஆளுக. எங்கே? 1000 வருஷம் இயேசு எருசலேமை தலைநகராக கொண்டு இந்த உலகம் முழுவதும் ஒன் வேர்ல்டு என்கின்ற அந்த அந்த தத்துவத்தில் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தை ஆளுகை செய்கிற பொழுது, இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்யும் பொழுது, நாமும் அவரோடு கூட ஆளுகை செய்வோம் என்று வேதம் நமக்கு சொல்லும். தேவ தூதர்களையும் நியாய தீர்ப்புகள் என்று அறியீர்களா என்று வேதவசனம் சொல்றது. அல்லேலூயா. நீங்களும் நானும் தேவ தூதர்களை கூட நியாயந்திக்க போறோம் என்பதை மறந்துடாதீங்க. ஒருவேளை நீங்க கேட்கலாம், பார்த்துட்டு எப்படி தேவ தூதர்களை நியாயந்திக்கிறது? அது என்ன அர்த்தம் பண்ண தெரியுமா? லூசிபர் பிரதான தூதர் விழுந்த போது அவனோட ஒரு கூட்டம் இந்த உலகத்துல, ஐ மீன் ஒரு கூட்டம் விழுந்தது. சோ அந்த தூதர்கள் எல்லாம் வேதம் சொல்லுது சங்கிலினால கட்டி நியாய தீர்ப்பு கண்டு வைக்கப்பட்டிருக்காங்க. சரிங்க, அவனோடு விழுந்த தூதர்களில் சங்கின கட்டி நியாயத்தோ அவர்களை தேவட பிள்ளைகளாகி நாம் தான் நியாயந்திக்க போறா. கத்துடைய நாமத்தின் ஸ்தோத்திரம். என்ன கரிமான தேவட பிள்ளைகளை சொல்றதை கேளு, பாடுகள் உண்டு. இயேசு கிறிஸ்து நமக்காக இத்தனை பாடுபட்டார் அவருக்காக. சொல்றத கேளுங்க, நான் ஜெபிக்கிற ஜெபத்தை உங்களை சொல்றேன், கட்டட செவிகள் கேட்க சொல்றேன், நீங்களும் அப்படி இறக்கடும் ஜெபிக்கணும்னு சொல்றேன். தானுடத்தில் ஜெபிக்கிறது, ஆண்டவரே உம்முடைய வசனத்தை நிமித்தம், உம்முடைய ராஜ்யத்தின் நிமித்தம் வருகிற எல்லா பாடுகளும் சகிக்க எனக்கு பலன். மட்டுமல்ல, இவைகளையெல்லாம் நான் பொறுக்கணும்படி நீ விரும்புகிறோம், இவைகளையெல்லாம் நான் சகிக்கணும்படி நீ விரும்புகிறோம், அதையெல்லாம் பொறுக்கவும் சகிக்கவும் எனக்கு பலன் தாங்கன்னு சொல்லி ஆண்டவரை நான் ஊக்கமாக ஜெபிக்கிறேன். ஏண்டா, என் ஒரிஜினல் சுபாவம் எனக்கு ஒரு அளவுக்கு தெரியும். ஆகவே என் சுபாவங்களை மாற்ற வல்லமுள்ள தெய்வம், என் பலவீனங்களை அறிந்தும் என்னை அழைத்த தெய்வம் என்னை கைவிட மாட்டா என்று நான் அறிந்தேன். அடிக்கடி ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கணும், ஆண்டவரே எதையெல்லாம் நான் பொறுக்கணும்படி நீர் விரும்புகிறோம் அதையெல்லாம் நான் பொறுக்கிறேன். நான் ஜெபம் பண்ணுவேன், ஏன் நான் சொல்றேன், தேவன் அறிவார். நான் ஆண்டவரை பார்த்து சொல்லுவேன், ஆண்டவரே நான் வேதனைப்பட்டாலும் அதனால உண்மை நான் வேதனைப்படுத்திடாதபடி என்னை காத்துக்கணும். கடவுளுக்கு முன்பா திறந்த மனதோடு சொல்றேன், நீங்களும் இப்படி ஜெபிக்கணும், இப்படி இருக்கணும் சொல்றேன், வேற நோக்கம் எனக்கு இல்ல. கடவுள் அறிவார், நான் வேதனைப்பட்டாலும் அதனால உண்மை வேதனைப்படுத்து. ஏனென்றா சில பேருக்கு நாம நெருக்கப்படும் பொழுது, நாம வேதனைப்படும் பொழுது ஆண்டவடத்தில் முறவு, ஆண்டவரே உம்முக்கு உம்மிடத்துல வந்தவுடத்தான் இவ்வளவு பாடு, உம்முடைய உறுதிக்கு போது இவ்வளவு நெருக்கடி, இப்படியெல்லாம் போய் ஆண்டத்தில் முறமுறுக்கு. ஆண்டவரை இயேசுவை உண்மையாக அனுபவிக்கிறவங்க, உண்மையாக அவருடைய அன்பை அனுபவிக்கிற விவரம் அப்படி கதைக்க மாட்டேன், சொல்ல மாட்டேன். நமக்காக இத்தனை பாடுகளை பட்டாரு ஐயா. அம்மா உனக்காக இவ்வளவு பாடுகள், நிந்தைகள், அவமானங்களை சகித்தார், விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். சரி, ஒரு மனுஷன் ஒரு மனுஷனுக்காக பாடுபடலாம் ஐயா, அது வாஸ்தவம். ஆனா மனுஷனுக்காக தெய்வம் பாடுபட்டது, மண்ணான மனுஷனாகிய உனக்காக கொஞ்சம் யோசிச்சு பாருமா ஐயா, கொஞ்சம் யோசிப்பார். மண்ணான மனுஷனாகிய எனக்காக என்ன கொஞ்சம் காலமாக சொத்தனும் மறிச்சு போடும், உனக்காக எனக்காக தெய்வமாக இருந்தும் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ளவராக இருந்தும் உனக்காக எனக்காக பாடுபட்டு சிலுவர மரிச்சார். அங்கதா அங்கதா பாடுகளும் வேதனைகளும் நிந்தனைகளும் அவமானங்களும் வரும்பொழுதுதான் ஒரு மனுஷன் ஆண்டவரே எவ்வளவு அன்பாக இருக்கிறது தெரியும்படி சத்தியத்தபடி அவன் எல்லாம் நல்லாக இருக்கும் பொழுது எல்லாம் சீராக இருக்கும் பொழுது அல்ல, ஒரு மனுஷன் நெருக்கப்படும் பொழுது பாடுகளுக்காக கடந்து செல்லும்போது துன்பங்கள் வேதனைகளை அனுபவிக்கும் போது தவறாக புரிந்து கொள்ளப்படும் பொழுது அல்லது மற்றவர்களால் தவறாக பேசப்படும் பொழுது தன் தேவன் மேலே வச்சிருக்க அன்பை காத்துக்கொள்ற பாருங்க, அவன் தான் உண்மையான தேவனுடைய மனுஷன், அவன் தான் உண்மையாக ஆண்டவரத்தில் அன்பு கொடு. ஜெபக்கு படத்து தான் இதை கற்றுக்கொண்டு அவர் தான் புத்தகத்தை எழுதுறாரு, அவர்தான் அவர் ஜெபிக்கிற ஆண்டவர் பாடுகள் வரட்டும். அது ஒரு நாள் இரவு ஒரு மணி மட்டும் இருந்தது புத்தகத்தை வாங்கி முடிஞ்சு அப்ப நான் பாத்து செஞ்சா இந்த இந்த மனுஷன் எல்லாரும் பாடுகள் வரக்கூடாது. சில பேர் சேச்சுக்கு ஒரேக்கிலே ஜெபம் பண்ணிட்டு வராங்க, ஆண்டவர் ஒரு தரம் என்ன புண்படுத்திடக்கூடாது, சொட்டா சுணுங்கி மாறி பொசண்டு சொருங்க, யாரும் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்ல போச்சரா எல்லாம் போச்சு. நான் சொல்லட்டுமா கேளு, நாம புண்படாம பண்படவே மாட்டோம், உடைக்கப்படாம உருவாக்கப்படவே முடியாது. உடைக்கப்படுகிற பாத்திரம் தான் தேவனால உருவாக்கப்படும். நம்முடைய பழைய சுபாவங்கள் உடைக்கப்படணும், நமக்குள்ள இருக்கிற மாமிச சாயல்கள் மாமிச சுபாவங்கள் தேவனால தேவ ஆவியினால உடைக்கப்படணும், உடைச்சு உருவாக்கணும். இதை கொஞ்சம் வேதத்தில் திருஸ்தாத்தை சொல்ற கேளுங்க, சிருஷ்டிக்கப்பட்ட போது யாக்கோபு, பட் உருவாக்கப்பட்ட போது இஸ்ரவேல். ஹலோ, சிருஷ்டிக்கப்பட்ட போது யாக்கோபு, அவன் பிறக்கும் பொழுது யாக்கோபு என்ற பெயர்ல பிறந்தா எத்தனாக இருந்தா ஏமாற்றவனாக இருந்தா, தேவன் அவனை சந்தித்த போது அவட பெயரை மாத்தினார், என்ன செய்தாரு இஸ்ரவேல், அவட சுபாவத்தை மாத்தினார் இஸ்ரவேல். இன்றைக்கும் அந்த பேர் அகில உலகங்களே அடிவிட்டுட்டே இருக்குதையா, பாருங்கள் கத்தோட நாமத்து கத்தர் வச்ச பேர் இல்லையா, அவர் வச்ச பேர் மங்காது மறையாது, கத்தோட நாமத்துக்கு பயப்படும் ஹலலூயா என கதவு தேவடைய பிள்ளைகள் போடும். ஆகவே இந்த பாடுகள் ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில கத்தோட நாமத்து நிமித்தம் அவருடைய வசனத்து நிமித்தம் அவருடைய ராஜ்யத்து நிமித்தம் வருகிற பாடுகளை நான் சொல்லுவேன், அவைகளை பக்கியம் என்னங்கப்பா, அவைகளை ஆசீர்வாதம் என்னங்க, இவைகள்தான் உங்களுக்கு பரலோகத்துல பெரிய பொக்கிஷமாக இருக்கும். இந்த உலகத்துல நாம எவைகளை அவருக்காக சகிக்கிறோமோ எவைகளை அவருக்காக பொறுக்கிறோமோ இவைகள் தான் நமக்கு பரலோகத்துல பெரிய மகிமையாக இருக்கும் என்று சத்தியத்து. ஆகவே ஆண்டவுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவு சகிக்க முடியுமோ சகித்துக்கொள், விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்துக்கொள். அப்படி எல்லாம் என்னால சகிக்க இல்லாத பொறுக்கன்னு சொன்னா பெட்ட யூ கேன் லீவ் யுவர் பொசிஷன், டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட், யூ கேனாட் சேவ் த லார்ட். அப்படின்னா நம்ம ஆர்டரை சேவிக்க முடியாது. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான், யூ நோ தட், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான், விரும்பினான், விரும்பட முடியும், மரணத்தின் ஜீவனை உனக்கு முன்பாக வைக்கிறேன் தெரியும். So we have to pay the price. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினம் என்னை பின்பற்றுகிறது. சிலுவைன்றா என்னங்க, பாடுகள் வேதனைகள் துன்பங்கள். இயேசு பாடுபட்டு சிலுவையில மரிச்சார், பொத்தன் பிடிச்சு கொண்டு போய் சிலுவையில காணிகளால் அறையல, அதுக்கு முதல் அனுபவிச்ச வேதனைகள் உடல் உளவியல் ரீதியாக அவர் வேதனைப்பட்டபடியால் அல்லவோ ரத்த நாளங்கள் வெடித்து ரத்த வேதம் செய்தனர். இதை கிராம உளவியல் ரீதியாக என்ன வேதனை அனுபவிக்கிறோம், அனுபவிக்க கத்தரத்துக்குரிய பலத்தை நமக்கு தருவார் ஆண்டவர். உம்முடைய நாமத்திலும் இந்த பாட அனுபவிக்க என்ன தெரிஞ்சு இதற்கும் பாக்கியமாக நான் என்று ஸ்தோத்திரமப்பா. இங்க பாருங்க வேதத்துல வாஜி பாருங்க, 11 அதிகாரம் எதிரே 11 அதிகாரத்தை கீழ்ப்பத்தி வச்சுட்டு அவர் மேல வச்சு விசுவாசத்துக்காக பட்ட பாடுகளை சொல்லப்படுது. அப்போ சின்ன பவுல எடுங்க, அவன் பட்ட பாடுகளை பாருங்க, இயேசு பாடு, இதையெல்லாம் நான் விவரிக்க வேணுமா யோசிச்சு. ஆகவே கரிமானவர்களே, பாடுகளை குறித்து பின்வாங்கிறாதீங்க, இந்த பாடுகளை வச்சு பிசாசு நம்மளை பாரடைஸ் ஆகிறாதபடி காத்துக்கணும். சோ எல்லாரும் பாடுகள் இருக்கு, ஆனா அந்த பாடுகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வில் ஒரு பாதிப்பை கொண்ட கூடாது, தேவனோடு வச்சிருக்க ஐக்கியத்தில் ஒரு பாதிப்பை கொண்ட கூடாது, கத்தை நம்ம நியமிச்ச நோக்கத்தை நம்ம விட்டுறக்கூடாது, நம்முடைய இலக்கை நம்ம விட்டுறாதபடி பாதுகாடு கத்தோட நம்ம சுத்தரு. சீக்கிரம் நம்பர் 5 படிப்போம் பிலிப்பியர் 4:6-7 வசனத்தை
நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் குறித்து
ஐந்தாவது அம்பு என்ன தெரியுமா, கவலைகள் அல்லது துக்கங்கள் என்கின்ற அம்பு. அநேகரை பிசாசு பால்கடிக்கிறது, நிமிந்து நின்றவங்களை கூடியாக மாற்றுகிற பிசாசுற அம்பு இந்த கவலை என்கின்ற துக்கம் என்கின்ற அம்பு. இதனால்தானே என்னவோ இயேசு அடிக்கடி சுவிசேஷம் சொல்றாரு, கவலைப்படாதீர்கள் கவலைப்படாது. மத்திய 6 கீழ்ப்பதியில வாச்சு பாத்தீங்கன்னா, கவலைப்படாதீர்கள். உடைக்காக கவலைப்படுறது என்ன, உணவுக்காக கவலைப்படுறது என்ன, இவங்க எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தெரிதல. நாளைக்காக கவலைப்படும், ஆகவே கவலைப்படாதீர்கள். காட்டு புஸ்தங்களை கவனித்த இப்படி எல்லாம் ஆண்டவர் கோட் பண்றாரு. சோ இதெல்லாம் சொல்ல வந்ததன் அடிப்படை என்ன, ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு பாக்குறாரு, நீங்க கவலைப்படாம இருக்கும் என்பதுக்கு தானே ஆண்டவர் சொன்னார். ஆனா இன்றைக்கு அநேக தேவன பிள்ளைகளை பார்த்தா உண்மையாக தேவனை நம்புறாரு, ஜெபம் பண்றாரு. அதான் எனக்கு ஜெபம் பண்றாரு, ஆண்டவர் ஆராதிக்கிறார், ஊடிச்சு. ஆனா மனதில ஏராள கவலைகளை சுமந்து கொண்டே இப்ப நீங்க சொல்லலாம், பாத்திர அப்ப என்ன செய்யறது இந்த காரிய உண்மைதான். கவலை பாரதி தவிர்க்க முடியாது சொல்ற, நான் பண்ணே ஏன் நாம எல்லாம் தூதர்கள் அல்ல, தூதர்கள் அல்ல. நமக்கு கவலைகள் வரத்தான் செய்யும், நாம நம்முடைய வாழ்க்கையில விரும்பாத விருந்தாளிகளாக கவலைகள் வரத்தான் செய்யுது. ஆனா அந்த கவலைகள் நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கிற அளவுக்கு போயிடக்கூடாது. கவலைகள் தேவனை தேவோடு நாம வச்சிருக்க ஐக்கியத்துக்கு ஒரு பாதிப்பு உண்டு பண்ணிடக்கூடாது. கவலைகள் தேவனோடு நம்முடைய நாம் நடக்கிற நடையில ஒரு பாதிப்பை கொண்டிருக்கூடாது. அளவு ஆகவே கவலைகள் என்கின்ற அம்பு பிசாசின கையில இருக்குது, அதை நமக்கு விரோதமாக எஞ்சிட்டே இருக்கிறான். நாம என்ன செய்யறதுக்கு, நம்ம கீழே விழுத்துறதுக்கு. இதை குறித்து இன்னொரு வேத வசனம் நமக்கு அழகாக இதை குறித்து சித்தரிக்குது. 2 Corinthians 7:9 எல்லாருக்கும் பாருங்க, அதுல மிக அருமையான ஒரு வார்த்தை வாக்கியம் சொல்லப்படும். 2 Corinthians 7:9 எல்லாரும் தயவுசு கொஞ்சம் கபடி இங்க பாருங்க, நான் சொல்ல போறேன்.
இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாத படிக்கு தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்திருக்கிறீர்களே. தேவனுக்கு ஏற்ற துக்கம், பின்பு மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது, லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது.
இங்க ரெண்டு விதமான துக்கம், கொஞ்சம் கவனிங்கமா நிதானிங்க. ரெண்டு விதமான துக்கம், ஒன்று தேவனுக்கேற்ற துக்கம், மற்றது லௌகீக துக்கம். ஒன்று தேவனுக்கேற்ற துக்கம், மற்றது லௌகீக கவலை என்ற உலகப்புற. ஒன்று ஒன்று கோட்லி சொரோ, மற்றது வேள்ளி சொரோ. தலைவலை ஒன்று தேவனுக்கேற்ற துக்கம், அது என்ன, முந்தி நான் ஆண்டவரோட இருந்த மாதிரி இன்றைக்கு இல்லையே, திரும்ப நான் அந்த நிலைமைக்கு வரணும். முந்தி நான் ஜெபித்தது போல இப்ப இல்லையே, அந்த நிலைமைக்கு நான் திரும்ப வரணும். முந்தி ஆண்டவருக்காக வாழ வேண்டும் இருந்த அந்த வாஞ்சை வைராக்கியத்தை இப்ப இல்லையே, திரும்பவும் அதுக்கு நான் வரணும். அந்த அப்படியான ஒரு அப்படி அப்படி இப்ப இல்லையே என்கின்ற ஒரு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற துக்கம் என்று வேத வசனத்தில் இருப்பார். அது இந்த துக்கம் மனம் திரும்புதலை கொண்டு செலவழி. அல்லது ரெண்டு நாள் எத்தனை பேர் இந்த வாரத்துல எத்தனை நாள் ஜபிக்கா வந்துருக்குங்க, உங்களோட மனசாட்சி தெரியும். இப்ப ஞாயிற்றுக்கிழமை வேறொரு வீக்கில் வந்துடும், ஆனா போன வீக் எத்தனை நாள் ஜெபம் பண்ணா விட்டுருக்கோம், எத்தனை நாள் வேதம் வாசிக்கா விட்டுருக்கோம், தேவனை தேடா விட்டுருக்கோம். Because we are so busy, we don't have enough time to seek the kingdom of God first of all in our life. What a miserable. அல்ல கவடி, நேற்று ஜபிக்கலையே, அதை நினைக்கும் போது எனக்கு மனசுல ஒரு துக்கம். சரி, இதை நம்ம ஏதாவது ஒரு சின்ன பாவத்தை கர்த்தருக்கு விதமாக செஞ்சிட்டோம், ஐயோ ஆண்டவருக்கு விரோதமாக இப்படி கதைச்சிட்டது, ஐயோ கர்த்தருக்கு விதமாக இப்படி செஞ்சிட்டது என்று வேண்ட மனசாட்சியை தொட்டு நான் சொல்றேன், இப்படி கர்த்தருக்கு விரோதமாக இருதயத்தில் நான் யோசிச்சு விட்டேன், சிந்திச்சு விட்டேன். என் சிந்தனைகளை அறிகிற கர்த்தாவே, என் மனதில வந்த பொல்லாத நினைவுகளை உமக்கு விரோதமாக என் இருதயத்தில் வந்த பொல்லாத நினைவுகளுக்காக நான் மனம் வருந்துகிறேன். This is godly sorrow. இது தேவனுக்கு ஏற்ற துக்கம். ஆனா பொதுவாக இப்படியான துக்கம் நமக்குள்ள இருக்கிறது அரிது அரிது அரிது. ஆனா நமக்குள்ள இருக்கிற துக்கம் எல்லாம் என்ன, அவன் போட்டிருக்கிற மாதிரி நாம் போடையில், அவன் கொடுத்தி இருக்கிற மாதிரி நான் கொடுத்தல, கிறிஸ்துமஸ் வருது அவங்க பிள்ளைகளுக்கு வாங்குற மாதிரி எந்த பிள்ளைகளுக்கு வாங்க முடியல, அவங்க வச்சிருக்க கார் மாதிரி எங்கிட்ட கார் இல்லையே, அந்த குடும்பம் மாதிரி நான் இல்லையே, அல்லது நாம நினைச்ச காரியம் நடக்கலா அது வேற, அல்லது நாம ஒரு வேலைக்காக கூட இந்த 14 இந்த வேலை எனக்கு கிடைக்கணும், கர்த்தாவை அற்புத செய்ய டிமாண்ட் பண்றோம். இப்ப ஆண்டவர் நமக்கு கீழ்ப்படி பண்றோம், இப்படி செய்யும். நான் சொல்றபடி 14 இப்ப கேட்டது யாரும் இப்படியோ மனசுல வந்ததோ. ஆகவே இப்படிதான் சில நேரத்தில் நாம ஆண்டவரை டிமாண்ட் பண்றோம் இல்லையா, யோசிப்பார். ஐயா தேவன் நமக்கு தேவனாக இருக்கட்டும், நம்மளுடைய கருத்துங்க எப்ப எதை நமக்கு கொடுக்கணும் என்று மட்டுமல்ல, நாம வேண்டிக் கொண்டதுக்கு முன்னமே நமக்கு என்ன தேவை என்பதை நம் பரமபிதா அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு போயா ஆண்டவரே கேள், கர்த்தருடைய நாமத்துக்கு உபயோகப்பட்டது. ஸ்தோத்திரம். எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, துக்கம், வேதம் சொல்றது உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேலே வை. எவனாவது சொல்றாங்களா கவலை என் மேல கொண்டு போய் நான் சும்மா கொண்டு யாய் இருக்கிற சந்தோஷத்தை எடுக்கிறவனாக இருக்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உண்ட கவலை இல்லாத என்னிடத்தை கொண்டு போய் நான் சுமக்கிறேன். என்ன அருமையான ஒரு ஆண்டவரப்பா நமக்கு இருக்கிறது. ஸ்தோத்திரம். கால்கள் சறுக்கும் போதெல்லாம் அது அன்பு என்னை தேட்டது. பாட கவலைகள் பருகும் பொழுது கரங்களை நாயின் மனதிலே கவலைகளும் வரும் பொழுதெல்லாம் ஆண்டவரை பாடி ஜெபிக்கிறதுன்னு பார்க்க ஆண்டவரை ஆராதிக்கிறது அதிகம். தனி ஜெபத்தில் அதிகமான நேரம் ஆண்டவோட தனிப்பட்ட விதத்தில் பேசவும் ஆண்டவரை ஆராதிக்கிறதிலும் அவ்வப்போது ஆவியாளர் மனசுல ஞாபகப்படுத்துற பாடுகளை பாடி ஆண்டவரை ஆராதிக்கிறது அவரோட பேசுறதுல அதிக நேரத்தை நான் எடுக்க. அதுக்கு பிற்பாடு ரிக்வெஸ்ட் எல்லாம் தான் கொண்டு வர கத்திரசன் கருமையான தேவோட பிள்ளை. கவலை துக்கம் என்று அன்பு உங்களை செயல் இழக்கப்படாது அப்படி தேவசகர். ஃபைனலி கடைசியாக படியுங்க, ஒன்று யோவான் இரண்டாவது அதிகாரம் 16-17 படிங்க, படிப்போம். ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் 16-17 வசனம்.
ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்து.
உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும். சோ கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை. சோ ஆறாவது பிசாசு எய்கிற அம்பு இச்சை என்கின்ற அம்பு. ஐயா அம்மா சொல்றது கேளு, நோபடி ஒருத்தர் நான் சொல்ல முடியாது எனக்குள்ள இச்சையே இல்லை அப்படி சொன்னா அது சுத்த பொய்யுங்க. நாம ஸ்டில் வியர், நாம இன்னும் நாம மாமிசத்துல தான் இருக்கிறோம். என்ன கேளுங்க, ஐயா பாஸ்டர் உங்களுக்கு இச்சையும் இல்லையா? நான் ஒரு எல்லாருக்குள்ள இருக்குது இருக்குது. ஆனா அந்த இச்சம், அந்த இச்சை கற்பம் தரிச்சு பாவத்தை பெற்றெடுத்து விடாதபடி நம்ம பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். விளங்கப்படுத்துற கொஞ்சம் கேளுங்க. ஆதியில ஏதேன் என்ற தோட்டத்துல ஆண்டவர் ஆதாம் கொஞ்சம் இது எல்லாருக்கும் தெரியும் பாஸ் இதே சொல்றேன்னு கேட்கிறேன் சொல்றேன் வச்சாரு. அப்ப சொன்னாரு, ரெண்டு மரம் அங்க இருந்து ரெண்டு மரம் ஆண்டவர் சுட்டி காட்டுதானே போன வாரம் மத்தவங்க யோசிச்சேன். ரெண்டு மரத்தை ஆண்டவர் சுட்டி காட்டினார், ஒன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், மற்றது ஜீவ விருட்சம். ஆனா ஜீவ விருட்சத்தை கனிய புசிக்க உண்டாம் ஆண்டவர் தடை செய்யல. நல்லா விளையாடுங்க, ஜீவ விருட்சத்தின் கனிய புசிக்க உண்டாம் ஆண்டவர் தடை செய்யவே இல்லை இல்லை. ஆனா ஆண்டவர் தடை செய்த ஒரே ஒரு விருட்சம் என்ன உண்டார், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். இந்த மரத்தையும் கனிய மாத்திரம் நீ புசியாது. இதை சொல்லும் பொழுது பிசாசு அதை கேட்டுட்டு இருந்திருக்காரு. சோ இப்ப இவள் என்ன செஞ்சா, நான் ஜோதிச்சே அதை புசிச்ச நேரம் இதை புசிச்சிருக்கலாமே மனுஷா. அதாவது இப்ப எனக்கு பக்கத்துல அவள் கொஞ்சம் புத்தி சொல்லியிருப்பேன், ஜவா நீ முதல் மனுஷனா இருக்கலாம். அதான் நான் ஜோதிச்சு பார்த்தேன், நம்ம எல்லாருக்கும் குழந்தை பருவம் இருக்குது, அம்மாட்ட பால் குடிச்சு வளர்ந்துருக்கிறோம் தோத்திரம். ஆனா ஆதாமுக்கு ஏமாளுக்கும் குழந்தை பருவமே இல்லையே. சரி, ரெண்டு பேரும் குழந்தையாக இருந்த அனுபவம் கிடையாது. உலகத்துல ரெண்டே ரெண்டு பேருக்கு குழந்தை பருவமே கிடையாது. அவங்க அம்மா அப்பாட்ட பால் குடிச்சு வளர்ந்தது. அப்ப ஒருவர் கேட்கிறாரு, ஒரு நாத்திகம் கேட்கிறான், ஆதாம ஆண்டை உருவாக்கும் பொழுது அவனுக்கு எத்தனை வயசு அப்படின்னு. பட் நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமோ, இது பைபிள் இல்ல, பட் என்னதே கணிப்பு, ஆதாம ஆண்டை உருவாக்கும் பொழுது அவனுக்கு கிட்டத்தட்ட 30 வயது இருந்திருக்கும். கேட்டு ஏன்னா யூதர்கள் வழக்கத்தின்படி ஒரு வாலிபன் அவன் வளர்ந்து அவன் புருஷன் என்கிற நிலைமை அடைகிற வயசு அவங்களுடைய கலாச்சாரத்தின்படி 30 இயர்ஸ். ஆண்டவர் இயேசு அந்த அடிப்படையில தான் 30வது வயதுல ஞானஸ்தான் விடுத்த நான் இதை நான் அழுத்தையில் பட் ஐ பிலீவ் சோ. அதே போல இன்னொரு கேட்கிறாரு, ஆதாம் வேவாலை என்ன மொழியில என்ன மொழி பேசினான், எனக்கு என்ன மொழி எனக்கு தெரியாது. ஆனா ஒன்று எனக்கு தெரியும், என்ன தெரியுமோ, ஏதேனில இருந்து நல்லா விளைய கிடைக்கும். இதுதான் நேற்று முதல் யோசிச்சக்காரு, ஏதெனில் இருந்து ஆதியாம 11வது அதிகாரத்துல பாபேல் டவர் வரைக்கும் ஒரே ஒரு மொழி தான் இருந்திருக்கு. நல்லா விளைய ஒரே ஒரு மொழி தான், ஏதெனில் இருந்து பாபேல் டவர் வரைக்கும் வேண்டாம். 11வது அதிகாரத்துல முதலாம் வசனத்தை வாசிக்கிற ஆதியாமத்துல உலகம் முழுக்க ஒரே பாஷை ஒரு மொழி, ஒரு பாஷை ஒரு மொழி தான் இருந்திருக்கு. பட் அவங்க செஞ்ச காரியத்தினால தாறுமாறு என்று அர்த்தம் கொள்கிற பாபேல் டவர் இன்றைக்கு இயூட நாம வாழ்ற இயூடைய ஹெட் குவார்டர்ஸ் ஸ்ட்ராஸ்பர்க்ல பிரான்ஸ்ல இருக்குது. அவருடைய ஹெட் குவார்டர்ஸ் பாபேல் டவருடைய வடிவத்தில் தான் கட்டப்பட்டிருக்கு. இவை எல்லாம் அந்திகிறிஸ்துடைய வருகைக்கு அடையாளம் என்று உங்களுக்கு முன்னே சொல்றேன். கத்தன அந்த அதுக்கு முன்பாக அந்த அந்த ஹெட் குவார்டர்ஸுக்கு முன்னாக ஒரு மிருகம் வச்சிருக்காங்களா, அது நான் பார்த்திருக்கேன் படத்துல. அந்த மிருகத்துல ஒரு ஸ்திரி உட்கார்ந்து இருக்கு. இதெல்லாம் வெளிப்படுத்துற விசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இல்ல, நீங்க பாப்பீங்க. இதெல்லாம் நடக்க போற காரியங்கள் இப்ப நாம பார்க்கக்கூடியதா இருக்குது. அந்திகத்துல வருகை அருகமே வந்துட்டு என்பது நாம பழைய கூட வர உண்டு. நிச்சயம் அந்திகிறிஸ்துடைய காலத்துல நீங்களும் நானும் இருக்க மாட்டேன். ஹலோ குழந்தைங்க, ஒரு ஆமையை சொல்லுங்கள். அப்படி இருக்க விருப்பமானலாம் இருங்க. அதாவது சபையில இருந்தாலும் கைவிடப்படுகிறவர்கள் அந்திகிறிஸ்துடைய உபத்திர காலத்துல தான் இருப்பார்கள். ஆனால் சபையில இருந்து ஆயத்தமா இருக்கிறவர்கள் மாத்திரம் அந்திகிறிஸ்துவை காணவும் மாட்டார்கள். அந்திகிறிஸ்துடைய உபத்திர காலத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே உபத்திரவ காலத்தை குறித்து அதிக நான் அலட்டி கொள்ளவும் இல்லை, உபத்திரவ காலத்தை குறித்து பேசுறதுக்கு விரும்பி இருக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. ஆனா அதை குறித்து அதிக அலட்டி கொள்ள எனக்கு விருப்பம் இல்லை. ஆனாலும் சபை இருக்க ஜனங்கள் எச்சரிப்படைய வேண்டும் என்பதற்காக அதை குறித்து பேசலாம் அவனுக்கு விரும்பும். எனக்கு அறிமான தேவனுடைய பிள்ளைகளை எல்லாம் விளைய கொடுங்க. நம்ம கடைசி பிசாசை அம்பு என்னங்க, இச்சை நம்பு. சோ இச்சை இச்சை பாவம் இல்லை. ஆனா இச்சை இச்சை கற்பம் தரிச்சு அது 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 கற்பத்தை கற்பத்தெரிஞ்சு பாவத்தை பிழைச்சிருவேன். சோ அவர் என்ன செய்தால், ஆதியில இருந்து பழத்தை பார்த்தால் அதை அதை ரசித்தால் அதை ருசித்தால் பாருங்க, பழத்தை பறிச்சு புசிக்கிறதுக்கு முன்பே அது இச்சிக்கப்படத்தக்கது என்று அவள் என்னை பொறுத்தவரில் அவள் பழத்தை புசிக்கிறதுக்கு முதலே தன்னோட மனநிலைமையில பாவத்தில் விழுந்துட்ட. இன்னைக்கு பலர் இன்னும் செயலினால பாவம் செய்யல, பட் இச்சை மனதில் ஒருண்டுட்டே இருக்குது. அது கற்பம் தரிச்சுட்டே இருக்குது. ஒரு ஒரு பெண்ணிட வயிற்றுல ஒரு சிசு உருவாகி அது வளர்ந்து கொண்டிருக்கிறது போல சில விசுவாசிகளுக்குள்ள இச்சை கற்பம் தரிச்சு இப்ப வளர்ந்துட்டே இருக்குது. அதை பெற்றெடுக்கிறதுக்கு முதல்ல ஆண்டோட வசனத்தை கேட்டு நாம திருந்திட்டா நமக்கு வாழ்வு இருக்குது, நாம தப்பிச்சு கொள்ளலாம். ஆகவே இச்சை என்கின்ற அம்பு மாவீரன் சிம்சோ கெட்டு போறதும் இந்த இச்சைனால கண்களே இச்சை கண்டதையெல்லாம் கண்ணாடு சேரத்துக்கு விளக்க கொஞ்சம் நம்ம கேட்டோம் இல்லையா அந்த வசனத்தை, கண்ணாடு சேரத்து விளக்கு. ஆகவே எனக்கு அறிமான தேவோட பிள்ளைகளை இச்சை என்கின்ற அம்பு பிசாசுல கையில் இருக்குது. இதற்கு நாம இலக்காகிறது அப்படி நம்ம காத்துக்கொள்ள முடியாது. ஆறு விதமான அக்கினி அம்புகளை குறித்து நாம பார்த்தோம். இதிலிருந்து தேவ பிள்ளைகளாக்கி நம்மளை பாதுகாத்துக் கொள்வோம். இயேசு நமக்கு நித்திய ஜீவனை வாக்குப்படுகிறார். கத்தரை நாற்பத்தி மணி எழுதிருப்போமா ஜீவ மணி மொழி.